வணக்கம். அசோக், இப்போது முரண்பாடு பேச இருக்கிறேன். முரண்பாடும் உடன்பாடு பொதுவாக சிறிது நேரம் பேசிவிட்டு நம் வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட முரண்பாடான வாய்ப்புகளும் சிரமங்களும் என்பதை பற்றி விவரமாக பேச இருக்கிறேன். அதாவது, பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் எப்படி எழுகின்றன, தீர்வு என்றால் எப்படி நாம் தீர்வை வழங்குவது, நம் வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏன் தேவைப்படுகின்றன, நெருக்கடிகள் எப்படி நம் செயலாற்றலை உயர்த்துகின்றன, வாய்ப்புகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நெருக்கடி எப்படி வாய்ப்பாக மாறுகிறது, வாய்ப்பு எப்படி நெருக்கடியாக மாறுகிறது என்றெல்லாம் விவரமாக பேச. முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் என்பது அப்பாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் கதையிலேயே முரண்பாடுகள் முக்கியமான இடங்களில் வருகின்றன. உயர்ந்த பர்சனாலிட்டி கொண்ட டார்சி வெளி தோற்றத்தில் எல்லோரும் விலகி போகும்படியான தவறான மேனர்ஸை கொண்டிருக்கிறார். கேரக்டர் சரியில்லாத விக்ரம் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய நல்ல மேனர்ஸை கடைபிடிக்கிறார். டார்சி வழங்கும் திருமண வாய்ப்பு எலிசபெத்திற்கு ஒரு வாய்ப்பாகவே தெரியவில்லை. லிடா ஓடி போனதால் பென்னட் குடும்பத்திற்கு வந்த நெருக்கடி இறுதியில் அக்குடும்பத்திற்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது. இப்படி முரண்பாடுகளையும் உடன்பாடுகளையும் வாய்ப்புகளையும் நெருக்கடிகளையும் கதையில் படித்து புரிந்து கொள்வதை விட நம்முடைய நிஜ வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இவற்றையெல்லாம் நாம் அணுக வேண்டிய முறையில் அணுகினால் நம்முடைய செயலாற்றல் மற்றும் சாதனை பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தில்தான் இந்த குறிப்பிட்ட தலைப்பில் திரு அசோகன் அவர்கள் இப்போது பேச முன் வந்துள்ளார். இப்போது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
திரு கர்மயோகி அவர்களுக்கும் சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தர்ஷன நாள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். நான் பேச எடுத்துக் கொண்டிருக்கிற தலைப்பு முரண்பாடுகளும் உடன்பாடுகளும். நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு முரண்பாடான நிறைய விஷயங்கள் இருப்பதை நாம் நன்றாகவே பார்க்கிறோம். அதாவது, உண்மை பொய், நன்மை தீமை, இன்பம் துன்பம், ஐஸ்வர்யம் ஏழ்மை, பிறப்பு இறப்பு, வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், ஆண்டவன் படைப்பு, மாற்றம் நிலைத்திருத்தல் என்று பல வகையான ஒன்றுக்கொண்டு முரண்பாடான இரட்டைகளை நாம் நம் வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி முரண்பாடாக தெரிகின்ற இரட்டைகளில் ஒன்றை நாம் பாசிட்டிவாகவும் மற்றொன்றை நாம் நெகட்டிவாகவும் நினைக்கின்றோம், அப்படியே நாம் வர்ணிக்கின்றோம். இப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனம் பாசிட்டிவாக இருப்பதை வேண்டும் என்றும் நெகட்டிவாக இருப்பதை வேண்டாம் என்றும் முடிவு செய்கிறோம். அதாவது, இந்த உண்மை பொய், நன்மை தீமை, வெற்றி தோல்வி, வாய்ப்பு சிரமம் என்று இந்த ஒரு நான்கு இரட்டைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பாசிட்டிவாக இருக்கின்ற உண்மை, நன்மை, வெற்றி, வாய்ப்பு இவைதான் நமக்கு பிடித்திருக்கிறது. மாறாக நெகட்டிவாக இருக்கின்ற இந்த பொய், அந்த தீமை, தோல்வி, சிரமம் போன்ற இந்த நெகட்டிவாக இருப்பவை நமக்கு வேண்டாம் என்று நாம் ஒதுக்கிவிடுகிறோம். பொய்யின் கலப்பே இல்லாத உண்மை, தீமையின் கலப்பே இல்லாத நன்மை என்று இவை நமக்கு வேண்டுமென்றால், இவை சத்திய ஜீவ நிலையில்தான் இவை மட்டும் இருக்கின்றன. அதாவது, அந்த எதிரான விஷயமே இல்லாமல் அந்த நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் நாம் சத்திய ஜீவ நிலையில்தான் முழுமையாக பார்க்கலாம். நம்முடைய அன்றாட மாநில வாழ்க்கையில் பொய்யின் கலப்பே இல்லாத உண்மை வேண்டும், தீமையின் கலப்பே இல்லாத நன்மை வேண்டும், தோல்வியே இல்லாத ஒரு வெற்றி வேண்டும், சிரமமே இல்லாத வாய்ப்பு மட்டும் வேண்டும் என்றால், இது இரவே இல்லாத பகல் மட்டும் நமக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு சமமாகும். ஒரு நாள் என்றால் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு என்று இப்படி சேர்த்துதான் வரும். உங்களுக்கு பகல் மட்டும் வேண்டும், இரவு வேண்டாம் என்று நாம் சொன்னால் இயற்கை அதை ஏற்றுக்கொள்ளுமா? அந்த மாதிரி ஒரு இடம் பூமியில் எங்கேனும் இருக்குமா? பகலும் இரவும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் என்னும் என்பதைப் போல, இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும், வாய்ப்பும் சிரமமும், இவையெல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கை நமக்கு நம் முன் காட்சியளிக்கு. இப்பொழுது இன்பம் வலி இந்த இரட்டை எடுத்துக்கொள்வோம். யாருக்குமே இந்த வலி உணர்வு என்பது பிடிப்பதில்லை. இன்ப உணர்வுகளை நாம் தேடிப்போகிறோம், ஆனால் வலி உணர்வை நாம் வேண்டாம் வேண்டாம் என்று அச்சப்பட்டு விளக்குகிறோம். ஆனால் ஒரு ஆழ்ந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் நமக்கு என்ன ஒரு உண்மை தெரிய வரும் என்றால், இந்த வலி உணர்வு இருப்பதால் தான் நம்முடைய உடம்பை நாம் காயப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம். உயரத்திலிருந்து குதித்தால் அடிபடும், நெருப்பு நம் உடம்பில் பட்டுவிட்டால் சுட்டுவிடும், கத்தி பிளேடு போன்ற ஆயுதங்களை கேர்லெஸ்ஸாக பயன்படுத்தினால் நம் கையில் காயம் வந்து காயம் பட்டுவிடும் என்ற இந்த அதனால் வலிக்கும் என்ற அந்த பயம் இருப்பதால் தான் நாம் சில ஆபத்தான காரியங்களை செய்யாமலேயே இருக்கிறோம். இப்பொழுது வலி உணர்வே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் சும்மா இருக்க மாட்டான், நமக்கு தான் உடம்பின்மேட்டு வலிக்காமல் இருக்குமே, அதனால் என்ன எந்த ஆபத்தான காரியத்தையும் நாம் செய்தால் என்ன என்று உயரத்திலிருந்து குதிப்பான், நெருப்போடு விளையாடுவான், கத்தி பிளேடு போன்ற கூர்மையான ஆயுதங்களை கேர்லெஸ்ஸாக பயன்படுத்துவான். விளைவு என்ன என்றால் உடம்பில் எல்லா இடங்களிலும் காயங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம், உடம்பே சேதமாகிவிடும். இந்த டயபெட்டிஸ் முற்றிய பேஷண்ட்டுகளுக்கு உள் பாதங்களில் இருக்கின்ற நரம்புகள் செயலிழந்து அவர்களுக்கு இந்த வலி உணர்வை போய்விடுகிறது. அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு காலில் முள் குத்தினாலும் தெரியாது, கண்ணாடி துண்டு கிழித்தாலும் தெரியாது. அவர்கள் டூ வீலரில் ஏறி உட்காருகிறார்கள், சூடான சைலன்சரில் அவர்கள் காலை வைத்து விடுகிறார்கள், காலை உள் பாதத்தை அந்த சைலன்ஸை சுட்டு விடுகிறார்கள். அந்த அந்த வலி கூட அவர்களுக்கு தெரியாது. இதனால் இந்த காலில் வலி உணர்வை போய்விட்டதால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் அவருடைய காலை பல வகையில் சேதப்படுத்திக் கொள்கிறார்கள், காயப்படுத்திக் கொள்கிறார்கள். நமக்கு காலில் அந்த வலி உணர்வு இருப்பதால் தான் நமக்கு காலில் முள் குத்தினால் தெரிகிறது, கண்ணாடி துண்டு கிழித்தால் தெரிகிறது, சைலன்சரி காலை வைத்தால் ஐயோ சுடுகிறதே என்று எடுத்து விடுகிறோம். ஆக நம்முடைய உடம்பை காயப்படுத்திக் கொள்ளாமல் எச்சரிக்கையாக பத்திரமாக வைத்துக் கொள்வது உதவுகின்ற உணர்வே இந்த வலி உணர்வு தான் என்னும் பொழுது, இந்த வலி உணர்வை நாம் எப்படி வேண்டாத உணர்வு என்று சொல்ல முடியும்? இது அவசியம் நம்முடைய உடம்பிற்கு வேண்டிய உணர்வாகத்தான் இருக்கிறது. பார்வைக்கு நமக்கு அந்த வலி வேண்டாம் என்று சொல்கிறேன் ஒழிய, நம்முடைய உடம்பு காயப்படாமல் பத்திரமாக, கை கால் எலும்பு முறியாமல், தோலில் சிராப்பு ஏற்படாமல், விரலை வெட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த வலி உணர்வு நமக்கு மிகவும் அவசியம் என்று இயற்கை நமக்கு அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அதை நாம் தேவையில்லாது என்று சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை. ஆக இந்த இன்பம், இன்ப உணர்வு மற்றும் வலி உணர்வு என்ற இந்த இரட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இன்ப உணர்வும் வலி உணர்வும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக வேலை செய்வதாக நாம் சொல்ல முடியாது. இன்ப உணர்வும் வலி உணர்வும் ஒன்றுக்கொன்று உதவுகின்ற பரஸ்பர மியூச்சுவல் காம்ப்ளிமெண்டரி மன்னர்களாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணன் என்ன சொல்கிறார், சத்திய ஜீவிய மயமான உடம்பிற்கு வலியே அந்த அந்த உடம்பிற்கு வலிக்கவே வலிக்காது, அதை காயப்படுத்தவே முடியாது என்கிறார். அதாவது நம்முடைய உடம்பு இப்பொழுது இருக்கின்ற நிலையில் வைத்து பார்த்தால் இந்த உடம்புக்கு காயமே படாது என்று நாம் சொல்லவே முடியாது. வலி உணர்வே தேவையில்லை, காயமே இந்த உடம்புக்கு படாது என்றால் அது வந்து எப்பொழுது பலிக்கும் என்றால் நம்முடைய உடம்பு சத்தியஜீவிய உடம்பாக மாறும்போதுதான் அது பலிக்குமே ஒழிய அதுவரையிலும் நமக்கு இந்த வலி உணர்வு மிகவும் அவசியம் என்று ஆகிறது. அண்ணன் என்ன சொல்கிறார், சத்தியஜீவிய உடம்பு மிகவும் எலாஸ்டிக்காக இருக்கும், அது எலாஸ்டிக்காக இருப்பதால் வளைந்து கொடுத்து எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஷாக் அதை தாக்கினாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தி அதை தாக்கினாலும் சரி, அப்படியே வளைந்து கொடுத்து அந்த ஷாக்கை அது வாங்கிக் கொள்ளும். அப்படி வாங்கி கொள்வதால் அதற்கு காயம் வராது, வலி தெரியாது என்கிறார். நம்முடைய உடம்பு இப்படி எலாஸ்டிக்காக இருப்பது இல்லை, அதனால்தான் அடி விழுந்தால் அதற்கு வலிக்கிறது. இப்பொழுது உயரத்திலிருந்து கட்டாந்தரையில் குதித்தால் நமக்கு கால் வலிக்கிறது, உடம்பில் ஒரு ஷாக் அடிக்கிறது. ஏனென்றால் கட்டாந்தறி இறுகி இருக்கிறது. அந்த இறுகிய கட்டாந்தரையில் நாம் குதிக்கும் பொழுது அந்த ஷாக்கை அது வாங்கிக் கொள்வதில்லை, அந்த ஷாக் அப்படியே நம் உடம்பிற்கு பரவுகிறது, அதனால் நமக்கு வலிக்கிறது. ஆனால் ஒரு ஸ்பிரிங் பெட்டில் குதித்து பார்த்தோம் என்றால் இந்த ஸ்பிரிங் பெட் அப்படியே வளைந்து அந்த நாம் குதிப்பதனால் உண்டாகின்ற இம்பாக்டே அது அந்த வளைந்து கொடுத்து அந்த ஸ்பிரிங் பெட் வாங்கி கொள்ளும் பொழுது அந்த குதிப்பவருக்கு அவர் 10 அடி உயரத்திலிருந்து குதித்தாலும் சரி, அதற்கு மேல இருக்கிற உயரத்திலிருந்து குதித்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த வலி தெரிவதில்லை. சர்க்கஸ் வீரர்கள் ஆனால் தான் 20 அடி உயரத்திலிருந்து கூட ஸ்பிரிங் பெட்டில் குதிப்பார்கள், அவர்களுக்கு காயப்படாது, வலி வராது. சத்தியஜீவி உடம்பு இப்படி ஸ்பிரிங் பெட் போல் வளைந்து நெளிந்து கொடுத்து சாக்கை வாங்கிக் கொள்வதால் அந்த உடம்பிற்கு காயமே படாது, அதனால் அதுக்கு வலி உணர்வே தேவையில்லை என்று அன்னை சொல்கிறார். நம்முடைய சாதாரண மானிட உடம்பு இறுகி போயிருப்பதால் இது ஸ்பிரிங் பெட் மாதிரியோ அல்லது குஷன் மாதிரியோ இதுக்கு வளைந்து கொடுத்து அந்த ஷாக்கை வாங்கிக் கொள்ள தெரிவதில்லை என்பதால் இதுக்கு நிச்சயம் அடி விழுந்தால் வலிக்கத்தான் செய்யும். ஆகவே என்றைக்கு நம்முடைய உடம்பு சத்தியஜீவிய உடம்பாக பிளாஸ்டிக்காக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நாம் வலி தேவையில்லை என்று விடலாமே ஒழிய அதுவரையிலும் வலி என்ற உணர்வை நாம் அவசியம் வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு எதிர்மாறாக மேற்பார்வைக்கு தெரிகின்ற இரட்டைகளை நாம் எடுத்து கொஞ்சம் ஆழமாக அலசி பார்க்கும் பொழுது அந்த நெகட்டிவாக தெரிவது உண்மையில் நெகட்டிவானது இல்லை, அது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு அந்த பாசிட்டிவாக இருப்பதற்கு உடன்பாடாகத்தான் இருக்கிறது என்பது நமக்கு இந்த இன்ப உணர்வு வலி உணர்வு என்ற இந்த எதிர்மாறான இரட்டைகளை அலசி பார்க்கும்போது தெரிகிறது. இதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு இன்று நெகட்டிவாக ஒன்றுக்கொண்டு முரண்பாடாக இருக்கின்ற பல முரண்பாடுகளை எடுத்து விவரமாக அலசி ஆராய்ந்தோம் என்றால் எல்லாமே எதுவுமே முரண்பாடு இல்லை, எல்லாமே ஒன்று கொண்டு உடன்பாடாகத்தான் செயல்படுகின்றன என்பது நமக்கு தெரிய வரும். ஒரு சுதந்திரம் கட்டுப்பாடு என்ற இந்த இரட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்குமே கட்டுப்பாடே பிடிப்பதில்லை. பிறந்த குழந்தையிலிருந்து வயதான கிழவர் கிழத்தியர் உள்பட யாருக்குமே எந்தவித கட்டுப்பாடும் பிடிப்பதில்லை. ஆனால் கட்டுப்பாடுகள் அவசியம் என்ற இடம் வாழ்க்கையில் இருக்கிறது. இப்ப பல பேருக்கு எந்தவித கட்டுப்பாடுமே விதிக்காமல் பூர்ண சுதந்திரத்தை நாம் அளித்தோம் என்றால் அவர்கள் அந்த பூர்ண சுதந்திரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று ஒரு கேரண்டியே கிடையாது. பல பேர் அந்த பூர்ண சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையே வீணாக்கிக் கொள்வார்கள். சிறு பிள்ளைகளை அவர்கள் இஷ்டத்துக்கு விளையாட விட்டால் அவர்கள் விளையாடி கொண்டே இருப்பார்களே தவிர விளையாட்டை நிறுத்திவிட்டு வந்து ஹோம்ஒர்க் போட வேண்டும் என்று அவர்கள் தானாகவே வரமாட்டார்கள். பெற்றோர்கள் தான் கண்டிப்பாக 6 மணியோடு விளையாட்டை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்து ஹோம்ஒர்க்கை போடு என்று அந்த கட்டாயப்படுத்துவதால் தான் சிறு பிள்ளைகள் அந்த ஹோம்ஒர்க்கை போடுகிறார். சோம்பேறிகளுக்கு சுதந்திரம் அளித்தால் அவன் வேலையை செய்ய மாட்டான், வேலை செய்ய வெளியே போகவே மாட்டான். அதுவும் அவன் கையில் காசு இருந்து விட்டால் கேட்கவே வேண்டாம், கையில் காசு இருக்கிறது, இஷ்டத்துக்கு நான் செலவு செய்து கொண்டு நான் பொழுதுபோக்கிக் கொள்கிறேன், எனக்கு தான் எந்த கட்டுப்பாடுமே இல்லையே, நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று வேலை செய்யாமல் அவன் அவனுடைய வாழ்க்கையை அவன் வீணாகத்தான் கழிப்பான். ஆக கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் வாழ்க்கையை பல பேர் வீணாக்கிக் கொள்வார்கள் என்ற அபாயம் இருப்பதால் தான் வாழ்க்கை பல இடங்களில் நமக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. தேவைப்பட்ட இடங்களை சுதந்திரத்தை அழைத்து தேவைப்பட்ட இடங்களில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறது. நமக்கு வருகின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு இருக்கின்ற சுதந்திரம் உதவுகிறது. அதே சமயத்தில் நம்முடைய எனர்ஜி திசை திரும்பி வீணான தேவையில்லாத டைரக்ஷனில் சென்று விரயமாவதை தடுப்பதற்கு சில முக்கியமான இடங்களில் இந்த கட்டுப்பாடுகள் உதவுகின்றன. ஆக ஒரு பக்கம் முன்னேறுவதற்கு உண்டான சுதந்திரம், இன்னொரு பக்கம் எனர்ஜி வீணாக விரயமாகாமல் இது தடுப்பதற்கான கட்டுப்பாடு என்று இது பாதி அது பாதி என்று நாம் ஒன்றாக இணைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. கிடையாது என்றால் பல பேர் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்தின் காணாமல் வீணாக பொழுதுபோக்கிக் கொண்டு இருப்பதையெல்லாம் செலவழித்து விட்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வார். இப்போ வருமானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வருமானம் இருக்கிறது, அதற்கு எதிர்மறையாக செலவு இருக்கிறது. எல்லோருமே வருமானத்தை பாசிட்டிவ் என்கிறோம், செலவை நெகட்டிவ் என்கிறோம். எந்த அடிப்படையில் வருமானம் பாசிட்டிவாகவும் செலவு நெகட்டிவாகவும் தெரிகிறது என்று அதை விசாரித்தால் வருமானம் நம்முடைய கையிருப்பை அதிகரிப்பதால் நாம் வருமானத்தை பாசிட்டிவ் என்கிறோம், செலவு நம்முடைய கையிருப்பை குறைப்பதால் செலவை நாம் நெகட்டிவ் என்கிறோம். ஐயோ இந்த செலவு வந்துடுத்து, இந்த செலவு செய்தால் இருக்கிறது தான் குறைஞ்சி போயிடுமே, ஏன் இந்த செலவு வந்து நம்மை நாம் நொந்து கொள்கிறோம். ஆகா அந்த பெரிய வருமானம் வந்திருக்கிறது, இப்போ கையில் இருக்கின்ற பணம் அப்படியே இரட்டிப்பாகும், அது வருமானத்தை நாம் வரவேற்கிறோம். ஆனால் நாம் இங்கே சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். எதற்காக நாம் சம்பாதிக்கிறோம்? செலவு செய்யத்தானே நாம் சம்பாதிக்கிறோம். செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்றால் அப்புறம் வருமானம் சம்பாதிப்பதில் அர்த்தமே இல்லை. செலவு என்று நமக்கு நிறைய வருகிறது என்பதால் அந்த செலவை செய்வதற்கு தேவையான பணத்தை வரவழைத்துக் கொள்வதற்குத்தான் நாம் சம்பாதிக்கிறோம். அப்புறம் செலவு செய்ய பிடிக்கவில்லை என்றால் அது எப்படி? செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது ஒரு வீண் வேலையாகிவிடும். ஆக செலவு என்ற ஒரு பெரிய அவசியம் இருப்பதால் தான் சம்பாத்தியம் என்பதற்கே ஒரு அர்த்தம் வருகிறது. செலவு என்பது ஒன்று இல்லை என்றால் சம்பாத்தியத்துக்கு அர்த்தமே கிடையாது. உண்மையில் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் வருமானத்தை தேடுபவர்கள் கூட ஏதேனும் ஒரு செலவை செய்துதான் அந்த வருமானத்தை பார்க்க முடியும். எந்த செலவையும் செய்யாமல் ஒரு வருமானத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு வாழ்க்கையில் வழியே கிடையாது. அப்படி ஒரு இடமும் இருக்கிறது. ஒரு பிசினஸ் செய்து ஒரு நல்ல வருமானத்தை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார் என்றால் அந்த பிசினஸை துவக்குவதற்கு அவருக்கு ஒரு மூலதனம் வேண்டும். ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு கடையை வைக்கிறார் என்றால் அந்த இடத்திற்கு அவர் வாடகை கொடுக்க வேண்டும். 4 பேரை வேலைக்கு அமர்த்துகிறார் என்றால் அவர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வழங்க வேண்டும், மெஷினரி வாங்க வேண்டும். இப்படி மூலதன செலவு இருக்கிறது, மெஷினரி வாங்குகின்ற செலவு இருக்கிறது, கடைக்கு வாடகை செலவு இருக்கிறது, வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு சம்பள செலவு இருக்கிறது. இப்படி எல்லாம் செலவை செய்ய முன்வந்தால்தான் அவர் அந்த வருமான அந்த பிசினஸில் அவர் எதிர்பார்க்கின்ற வருமானத்தை பார்க்க முடியும். ஆக வருமானத்துக்கு ஆதாரமாக இருப்பதே செலவு என்ற ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு எளிதில் கண்ணில் படுவதில்லை, அறிவிலும் படுவதில்லை. இந்த உண்மையெல்லாம் வெளிவரும்போது நாம் செலவை எப்படி நெகட்டிவ் என்று சொல்ல முடியும்? அதை அப்படி நெகட்டிவாக சொல்வதில் அர்த்தமே இல்லை. இதற்கு மேல் அண்ணன் என்ன சொல்கிறார்? அவசியமான செலவுகளை நாம் துணிந்து தாராளமாக செய்தால்தான், அந்த செலவு செய்து நம்முடைய கையில் இருக்கின்ற பணம் காலியாகும் போதுதான் மேற்கொண்டு அதிகமாக பணம் நம்மை நாடி வரும். செலவு என்பது வருமானத்திற்கு அது ஒரு வாயிலாக அமைகிறது. ஆகவே அவசியமான செலவுகளை நாம் துணிந்து செய்ய வேண்டும், கையிருப்பு குறைகிறது என்று பயப்படக்கூடாது என்று சொல்கிறார். இந்த கருத்தை என் தாப்பினார் அவரும் தீவிரமாக ஆமோதிக்கிறார். இப்பொழுது ஒரு கிணறு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கிணற்றில் பதினைந்து ஆழத்துக்கு தண்ணீர் இருக்கிறது என்றால் விவசாயி பம்ப் செட்டை வைத்து அந்த பதினைந்து ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்றி தன்னுடைய வயலுக்கு பாய்ச்சுகிறான். பம்ப் செட்டை வைத்து தண்ணீரை வெளியேற்றுவதால் 15 அடி ஆழமாக இருக்கின்ற தண்ணீர் என்பது 5 அடி ஆழத்துக்கு 5 அடி ஆழமாக குறைகிறது. அன்றைக்கு நீர் பாய்ச்சிவிட்டு விவசாயி வீட்டுக்கு சென்று விட்டால் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது பழையபடி அந்த 15 அடி ஆழத்துக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. எப்படி நிரம்புகிறது? 10 அடி ஆழத்துக்கு விவசாயி தண்ணீரை வெளியேற்றும் பொழுது அந்த கிணற்றில் அந்த அளவிற்கு ஒரு காலி இடம் உருவாகிறது. அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக கிணற்றின் சுற்றுச்சூழலில் இருந்து அங்கெங்கே ஊற்று கிளம்பி தண்ணீர் திரும்பவும் அந்த கிணற்றுக்குள் இறங்கி அந்த பழைய லெவலை கொண்டு வருகிறது. ஆக கிணறு காலியாகும் பொழுதுதான் புதிய ஊற்று நீர் சுரக்குமே ஒழிய காலியே ஆகாமல் அப்படியே வைத்திருந்தா புதிய ஊற்று நீர் சுரப்பதற்கு அவசியமே கிடையாது. அப்படி அந்த ஊற்று நீர் கிணற்றில் சுரக்காது. எப்படி கிணறை காலி செய்யும் பொழுதுதான் நமக்கு புதிய ஊற்று நீர் கிணற்றின் பக்க சுவர்களில் இருந்து கிளம்பி அந்த கிணற்றை நிரப்புகிறதோ, அம்மாதிரி கையில் இருக்கின்ற பணத்தை நாம் செலவு செய்யும் பொழுதுதான் அப்பொழுது உண்டாகின்ற அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக வாழ்க்கையை நமக்கு கூடுதல் வருமானத்தை பல்வேறு திசைகளிலிருந்து நம்மை நோக்கி அனுப்பும். இருப்பதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு செலவே செய்யாமல் இருந்தால் நாம் ஒரு காலி இடத்தை உண்டு பண்ணவே போவதில்லை. அப்பொழுதுதான் அந்த காலி இடத்தை நிரப்ப வேண்டிய அவசியம் வாழ்க்கைக்கு வருவதும் இல்லை. அதனால் புது வருமானம் நம்மை நோக்கி வராது என்று அன்னை தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார். லைஃப் டிவைன் புத்தகத்தில் பகவான் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஒன்றுக்கொன்று முரண்பாடான இரண்டு வெவ்வேறு நியதிகளை ஒன்றிணைத்து செயல்படுவது வாழ்க்கைக்கு மிகவும் சகஜமான ஒரு செயல்பாடாகும் என்று எழுதுகிறார். மனிதன் என்று ஒருவன் ஆரம்பிப்புக்கு தோன்றுவதற்கு முன்னாலிருந்தே வாழ்க்கையும் இயற்கையும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான இருவேறு நீதிகளை இருவேறு சக்திகளை ஒன்றிணைத்து செயல்படுவது வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் வழக்கம் என்று பகவான் எழுதியிருக்கிறார். இப்போ நம்முடைய உடம்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உடம்பும் உயிரும் ஒன்று சேர்ந்து இருப்பதால் தான் நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உடம்பிற்கு ஒரு வடிவம் உண்டு, ஆனால் உயிருக்கு வடிவமே கிடையாது. வடிவம் கொண்ட உடம்பும் வடிவம் இல்லாத உயிரும் ஒன்று சேரும் பொழுதுதான் நாம் உயிரோடு நடமாடுகிறோம். அது எப்படி இந்த வடிவம் கொண்ட உடம்பையும் வடிவமில்லாத உயிரையும் வாழ்க்கை இயற்கை ஒன்றிணைத்திருக்கிறது என்றால் அது அதற்கு தெரிந்த ரகசியம். அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்கின்ற அறிவு நமக்கு கிடையாது. இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் இந்த உடம்பை விட்டு போய்விட்டால் இந்த உடம்பிற்கு எந்த வேல்யூவும் கிடையாது. நேற்று வரை ஒருவர் பெயர் சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய பெயரை சொல்லி நாம் ரெஃபர் பண்ணுவதில்லை, பாடியை எப்பொழுது எடுக்கிறார்கள் என்று கேட்கிறோம். நேற்றுதானே அவரை கோபாலகிருஷ்ணன் ராமநாதன் என்று பெயர் சொல்லி அழைத்தோம். இன்னைக்கு பாடியை எப்பொழுது எடுக்கிறார்கள் என்று கேட்கிறோமே. இது என்ன ஒரே 24 மணி நேரத்தில் எல்லாமே மாறிவிட்டது என்று யாரும் ஆச்சரியப்படுவதில். உயிரோடு இருந்த பொழுது அவர் கோபாலகிருஷ்ணன், நேற்றிரவு உயிர் போய்விட்டது என்றால் இன்று காலையில் அவர் வெறும் பாடியாகிறார். ஆகவே இந்த ஜடமான உடம்பிற்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதே இதை விட வடிவமே இல்லாத இந்த உயிர் என்ற ஒரு சக்தி தான். அப்படி முரண்பாடான இரண்டு விஷயங்களை இயற்கை இணைத்து உயிரினங்களை படித்திருக்கிறது. இதுவே ஒரு பெரிய அற்புதம் என்று நாம் நினைக்கும் பொழுது அதையும் தாண்டி இன்னொரு அற்புதத்தை வாழ்க்கை நிகழ்த்தி இருக்குது. அதாவது நம்முடைய மூளை என்பது அது நர்வஸ் டிஷ்யூவால் ஆனது, அது ஒரு பிசிக்கல் ஆர்கன். அந்த மூளையை கருவியாக செயல்படக்கூடிய நம்முடைய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு என்பது நம்முடைய கண்ணுக்கே புலப்படுவதில்லை, அது வந்து மிகவும் சட்டி. நம்முடைய உடம்பு பிசிக்கலாக இருக்கும் பொழுது சற்றலாக இருக்கின்ற அறிவை அந்த மூளையில் வைத்து, மூளை கருவியாக வைத்து நம்முடைய அறிவு அந்த மூளையின் மூலம் வெளிப்படுகிறது. அது எப்படி மெட்டீரியலாக இருக்கின்ற மூளையும் வடிவமே இல்லாமல் சூட்சுமாக இருக்கின்ற அறிவையும் இயற்கை ஒன்றிணைத்து செயல்படுகிறது என்றால் அந்த அற்புதத்தை அது நிகழ்த்துகிறது. நம்முடைய எண்ணங்களுக்கோ நம்மளுடைய ஃபீலிங்ஸுக்கோ வடிவமே கிடையாது, ஆனால் அவேர்னஸ் உண்டு. நம்முடைய மூளைக்கு சாலிடாக ஒரு ஷேப் உண்டு, ஆனால் அதுக்கு அவேர்னஸ் கிடையாது. அது ஒரு மெட்டீரியல் ஆர்கன். ஜடமாக இருக்கின்ற அந்த மூளையும் அவேர்னஸ் நிறைந்துள்ள நம்முடைய அறிவையும் உணர்வுகளையும் இயற்கை ஒன்றாக இணைத்து, நம்முடைய மூளையையும் அறிவையும் ஒன்றிணைத்து நம்மை அறிவுள்ள மனிதனாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆக உடம்பையும் உயிரையும் இணைப்பதே இரண்டு வெவ்வேறான விஷயங்களை இணைப்பதாகும். அதற்கு அடுத்த கட்டமாக ஜடமான மூளையையும் சூட்சுமான அறிவையும் இணைத்திருக்கிறது. அது அதைவிட பெரிய அற்புதமாகும். இப்பொழுது மூன்றாம் நிலை அற்புதம் ஒன்றை நிகழ்த்துவதற்கு இயற்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஜடமான உடம்பில் சத்திய ஜீவிய சக்தி வெளிப்படுவது என்ற அந்த மூன்றாவது அற்புதத்தை நாம் எதிர்காலத்தில் காணப்போகிறோம். சத்திய ஜீவ சக்தி என்பது அது ஒரு ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக சக்தி என்பது எப்படி நம்முடைய ஜடமான உடம்பில் வெளிப்படும், இந்த ஜடம் ஒரு நிலையில் இருக்கிறது, இதுக்கு நேர் எதிரான நிலையில் ஆன்மா இருக்கிறது, ஆனால் இந்த ஜடமான உடம்பில் அந்த சத்திய ஜீவிய சக்தி என்பது ஒரு நாள் வெளிப்படும் என்று அன்னை சொல்கிறாரே, அது எப்படி என்று நாம் வியந்து போகலாம். ஆனால் அப்படி ஒரு நாள் வரத்தான் போகிறது. எப்படி இந்த உடம்பு உயிரை வெளிப்படுத்துகிறதோ, அறிவை வெளிப்படுத்துகிறதோ, அதே மாதிரி எதிர்காலத்தில் அது ஆன்மாவையும் வெளிப்படுத்தத்தான் போகிறது. அந்த அற்புதத்தை நாம் காணவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் வருகின்ற மற்ற தலைமுறையினர் காணத்தான் போகிறார். ஒன்றுக்கொண்டு முரண்பாடான விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த பிரச்சனை என்பது இது நம்முடைய அறிவினுடைய லிமிட்டேஷனால் வருகிறது. ஒரே சமயத்தில் ஒன்றுக்கொண்டு எதிர்மாறான விஷயங்கள் நம்முன் காட்சியளிக்கும் பொழுது இரண்டும் ஒரே சமயத்தில் உண்மை என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதாவது நம்முடைய அறிவால் இரண்டும் ஒரே சமயத்தில் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏதோ ஒன்றுதான் நிஜம், மற்றொன்று நிஜம் இல்லை, ஒன்று உண்மை மற்றொன்று போலி, ஒன்று நிஜம் மற்றொன்று பிரமை என்று நம்முடைய அறிவு உதறி தருகிறது. இதனால்தான் இந்த உடம்பில் எப்படி ஆன்மா வெளிப்படும், மூளையும் அறிவும் எப்படி சேர்ந்து செயல்படும் என்று இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுகின்றன. இது ஜடமானாச்சே, அது சூட்சமாயிற்றே, சூட்சமான வடிவம் இல்லாத ஒன்று ஜடமான உடம்பில் எப்படி இணையும், எப்படி அதன் மூலம் வெளிப்படும், அறிவுக்கு பொருத்தமாக நமக்கு ஒன்று விளங்கவில்லையே என்றெல்லாம் நாம் மலைத்து போகிறோம். நான் உண்மையில் பார்த்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று எதிரான முரண்பாடான விஷயங்கள் ஒரே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நிறையவே காணப்படுகின்றன. அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. ஒரே விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதன் மேல் நமக்கு நாட்டமும் உண்டு, அதே சமயத்தில் அதை பார்த்து அச்சமும் உண்டு, ஆர்வமும் உண்டு பயமும் உண்டு என்று நாம் நிறையவே பார்க்கிறோம். நிறைய பேருக்கு சுயமாக தொழில் செய்து நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைக்கு நேர் எதிர்மாறாக அதே சமயத்தில் நிறைய முதலீடு செய்து பிசினஸ் என்று துவக்கி நஷ்டமாகிவிட்டால் முதலீடெல்லாம் போய்விடும் என்ற பயமும் இருக்கிறது. அங்க நிறைய சம்பாதிக்கலாம் என்ற ஒரு இடம் தெரியும் பொழுது நமக்கு பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வருகிறது. அந்த ஆர்வமும் உண்மை. அதே சமயத்தில் ஏதேனும் தப்பாக போய்விட்டால் போட்ட முதலெல்லாம் போய்விடும், நஷ்டமாகிவிட்டால் இருக்கின்ற சேவிங்ஸ் எல்லாம் போய்விடும் என்பதால் அந்த பயமும் வருகிறது என்பதும் உண்மை. ஆக பிசினஸ் செய்வது சுய தொழில் செய்வது என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பக்கம் ஆர்வம் இன்னொரு பக்கம் அச்சம் இரண்டுமே ஒரே சமயத்தில் உண்மையாக இருப்பதை நாம் நம்முடைய ஃபீலிங்ஸில் நன்றாகவே பார்க்கிறோம். ஆர்வம் இருக்குதால் அச்சம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அச்சம் இருப்பதால் ஆர்வம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அச்சமும் உண்மை ஆர்வமும் உண்மை. எது நமக்கு அதிகமாக இருக்கிறதோ அதன்படி செய்கிறோம். சம்பாதித்து காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொழுது சரி நஷ்டம் வராமல் திறமையாக பிசினஸை நடத்துவோம், நஷ்டம் வராமல் பார்த்துக் கொள்வோம் என்று தைரியமாக பிசினஸில் ஒருவன் இறங்குகிறான். இல்லை இல்லை நஷ்டப்பட்டு விடுமோ விடுவோமோ கையில் இருக்கிற பணம் எல்லாம் போய்விடுவோமோ என்ற பயம் அதிகமாக இருக்கும் பொழுது எவ்வளவுதான் இந்த பிசினஸில் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் என்ற டெம்டேஷன் வந்தாலும் அந்த டெம்டேஷனை பண்ணி கொண்டு பயத்தின் காரணமாக சுற்று தொழில் இறங்க மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த எதிரான இந்த இரண்டு உணர்வுகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அது அதன்படி மனிதன் செயல்படுகிறான். இதை நாம் நிறைய இடத்தில் பார்க்கிறோம். வாழ்க்கையில் தவறு செய்வதில் நிறைய இன்பம் இருக்கிறது என்பது சாதாரணமா எல்லோருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு குடிப்பதிலும் சிகரெட் ஸ்மோக் பண்ணுவதிலும் சூதாட்டத்தில் இறங்குவதிலும் ஊர் சுற்றுவதிலும் லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிப்பது இந்த மாதிரி தவறான காரியங்களில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நிறைய குடித்தால் உடல்நலம் கெட்டுவிடும், ஸ்மோக்கிங் பண்ணினால் லங் கேன்சர் வரும், சூதாட்டத்தில் இறங்கி சம்பாதிக்க போனால் அதில் பண நஷ்டம் வரும், லஞ்சம் வாங்கினால் மாட்டிக்கொண்டால் ஆபத்தாகிவிடும், ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், இந்த அச்சமும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக சூதாட்டத்தில் ஆசை இருப்பதும் உண்மை, சூதாடினால் பணம் நஷ்டமாகும் என்ற பயம் இருப்பதும் உண்மை, குடித்தால் இன்பமாக இருக்கும் என்ற ஒரு ஆர்வம் இருப்பதும் உண்மை, குடித்தால் உடல்நலம் கெட்டுவிடும் என்ற அச்சம் இருப்பதும் உண்மை. யாருக்கு எது அதிகமாக இருக்குதோ அது விஷயமாக அதன்படி நாம் நடந்து கொள்கிறோம். குடித்தால் நன்றாகத்தான் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறார்கள், இருந்தாலும் எனக்கு குடித்தால் உடல்நலம் கெட்டுவிடும் பயமாக இருக்கு, அதனால் நான் குடிக்காமல் இருக்கிறேன், ஆனால் குடி மேல் எனக்கு ஒரு ஆர்வமும் இல்லை என்று சொல்ல முடியாது, ஒரு பக்கம் இருக்கிறது இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். லஞ்சம் வாங்க நிறைய காசு சம்பாதிக்கலாம், உண்மைதான் எனக்கு நிறைய செலவு இருக்கிறது, லஞ்சம் வாங்கினால் மேல் வரும்படி கிடைத்தால் செலவுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் எனக்கும் தெரிகிறது, அதில் ஒரு பக்கம் நாட்டம் இருக்கிறது, இருந்தாலும் லஞ்சம் வாங்கி இதில் மாட்டிக்கொண்டால் அது விஜிலன்ஸில் மாட்டிக்கொண்டால் வேலை போய்விடும், விசாரணை கோர்ட் கேஸ் என்று போய்விடும், அவமானம் ஆகிவிடும், அந்த பயத்தால் நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்ற அந்த உண்மையும் இருக்கிறது. ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஒரு ஆர்வம் இன்னொரு பக்கம் ஒரு அச்சம் என்று இந்த இரண்டும் ஒரே சமயத்தில் இருக்கும் பொழுது இரண்டு உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எது அதிகமாக இருக்குதோ அதன்படி நடந்து கொள்கிறோம். ஆக இரண்டு வெவ்வேறான எதிர்மாறான உணர்வுகளை ஒரே சமயத்தில் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆன்மீக விஷயத்தில் மட்டும் ஒன்றுக்கொண்டு எதிரான இரண்டு விஷயங்கள் ஒரே சமயத்தில் வரும்போது அதை இரண்டையும் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறோம் என்பதுதான் கேள்வி. ஆண்டவன் சச்சிதானந்தமாகவும் இருப்பான். சச்சிதானந்தத்துக்கு வடிவமும் கிடையாது ரூபமும் கிடையாது, மிகவும் சூட்சமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் எண்ணற்ற வடிவங்களால் நிரம்பப்பட்டு இந்த ஜட உலகமாகவும் அவன் காட்சியளிப்பான். அவனுடைய சச்சிதானந்த சுரூபமும் உண்மை, இந்த ஜட உலக சுரூபமும் உண்மை, இரண்டும் ஒரே சமயத்தில் அவனுக்கு உண்மை. ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? சச்சிதானந்தமாக இருப்பவர் அவரே தான் ஜட உலகமாக காட்சி அளிக்கிறார் என்று அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒன்று அது உண்மையாக இருக்க வேண்டும், அல்லது இது உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டு ஒரே சமயத்தில் உண்மை என்றால் நம்முடைய அறிவு அதை ஏற்க மறுக்கிறது. ஆதிசங்கரர் இந்த இரண்டையும் ஒரே சமயத்தில் பார்த்தபோது அவர் இந்த தவறைத்தான் செய்தார். சச்சிதானந்த அனுபவம் அவருக்கு கிடைத்த பொழுது அதிலேயே மூழ்கி போனவருக்கு இந்த ஜட உலகம் என்பது அது நிஜமாகவே தெரியவில்லை, அது ஏதோ ஒரு பிரமை என்று அவர் முடிவு செய்து விட்டார். சச்சிதானந்தன் தான் உண்மை, இந்த ஜட உலகம் என்பது இது ஒரு பிரமை, இது உண்மையாக இருக்க முடியாது. சச்சிதானந்தத்தை ஏற்போம், ஜட உலகத்தை நாம் பிரம்மை என்று உதறி கொள்வோம் என்று முடிவு கட்டினார். அதனால் அவர் அந்த மாயாவாதத்தை அவர் தோல்வித்தார். ஆண்டவன் தான் உண்மை, உலகம் என்பது போலி பிரம்மை, உலகத்தின் உலகம் என்ற மாயிலிருந்து விடுபடுங்கள் என்று அவர் மாயாவாதத்தில் எழுதிவிட்டார். ஆனால் பகவானும் அன்னையும் என்ன சொல்கிறார்கள்? அது நிஜமென்றால் இது போலி, இது நிஜமென்றால் அது போலி என்ற இந்த விஷயமே ஆண்டவன் இடத்தில் செல்லாது. ஆண்டவனால் சச்சிதானந்தமாகவும் காட்சியளிக்க முடியும், எண்ணற்ற ரூபங்களை கொண்ட இந்த ஜட உலகமாகவும் காட்சியளிக்க முடியும். இது இவை இரண்டும் ஆண்டவனுடைய இருவேறு அம்சங்கள். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஆண்டவனுடைய முழுமை. ஆண்டவனுக்கு ஒன்றுக்கொண்டு முரண்பாடான இரண்டு வெவ்வேறு பக்கங்களை ஆண்டவனால் எளிதில் வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய அறிவுக்கு இது புரியவில்லை என்றால் ஆண்டவன் விஷயத்தில் உண்மை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவனுக்கு சச்சிதானந்தமும் உண்மை, ஜட உலகமும் உண்மை, இதையும் ஏற்க வேண்டும் அதையும் ஏற்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். புறணயோக தத்துவம் என்பது அந்த மாயாவாதத்தை முற்றிலும் உதறி தள்ளுகிறது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அறிவுக்கு ஒரு ஆன்மீக விளக்கம் கிடைத்தால் இப்படி முரண்பாடாக தெரிகின்ற இந்த சச்சிதானந்தத்தையும் ஜட உலகத்தையும் இரண்டுமே ஆண்டவன் என்ற ஒரு முழுமையினுடைய வெவ்வேறு பக்கங்கள் தான். இந்த அம்சம் இருப்பதால் அந்த அம்சம் இல்லை என்றில்லை, அது இருப்பதால் இது இல்லை என்ற அந்த இந்த உண்மை நம்முடைய அறிவுக்கு ஒரு ஆன்மீக விளக்கம் கிடைத்தால் தானே புரியுமே ஒழிய, இப்பொழுது இருக்கின்ற இந்த குறுகிய அறிவிற்கு ஒரு பெரிய முழுமைக்கு இரண்டு எதிர்த்ததான அம்சங்கள் இருக்கும் என்ற உண்மையை நம்முடைய இந்த குறுகிய அறிவால் இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இதுவரையிலும் முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் என்ற ஒரு தீமை பற்றி நான் ஜென்ரலாக பேசிக்கொண்டு வந்துள்ளேன். இப்பொழுது குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அடிக்கடி தென்படுகின்ற ஒரு குறிப்பான ஒரு முரண்பாடான இரட்டையை எடுத்துக்கொண்டு விவரமாக பேச விரும்புகின்றேன். அப்படி நான் விவரமாக பேச எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு என்பது வாய்ப்புகளும் சிரமங்களும் என்ற ஒரு இரட்டையாகும். சாப்பாடு, துணிமணி, வீட்டு உபயோக பொருட்கள் என்று இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சகஜமாகிவிட்டனவோ அதே அளவிற்குத்தான் வாய்ப்புகளும் சிரமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சகஜமாகிவிட்டன. சமூகத்தில் எவ்வளவு உயர் மட்டத்தில் ஒருவர் இருந்தாலும் எந்த ஒரு சிரமத்தையுமே பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடியவர் எவரும் இருக்க முடியாது. உயர்ந்த சமூக நிலையில் இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கும் சில சிரமங்கள் ஏதோ ஒரு காலத்தில் வரத்தான் செய்யும். அம்மாதிரியே சமூகத்தில் எவ்வளவு அடிமட்டத்தில் ஒருவர் இருந்தாலும் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட நான் பார்க்கவில்லை என்று அவரும் சொல்வதற்கு இல்லை. அடிமட்டத்தில் இருந்தாலும் ஏதோ முன்னேறுவதற்கு எங்கேயோ ஒரு வாய்ப்பை அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்துத்தான் இருப்பார். ஆக சிரமங்களை பார்க்காத மனிதர்களும் இல்லை, வாய்ப்புகளையே பார்க்காத மனிதர்களும் இல்லை. இதையும் தான் பார்க்கிறோம், நாம் அதையும் தான் பார்க்கிறோம். இரண்டும் கலந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இதுதான் உண்மை. சரி, வாய்ப்புகளும் சிரமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பழக்கமான ஒன்று, சகஜமான ஒன்று என்று நாம் சொல்கிறோம் ஒழிய அதனால் இவளை பற்றி முழு அறிவு நமக்கு இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. பிரச்சனைகள் எப்படி உருவாகின்றன, அவற்றை எப்படி நாம் தீர்த்து கொள்வது, பிரச்சனைகளே நிரந்தரமாக இல்லாமல் செய்து கொள்கின்ற ஒரு அமைப்பு அன்னையிடம் எப்படி கொண்டு வருவது, அன்னை பக்தர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது என்று இந்த இந்த முழு அறிவு எல்லோருக்கும் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. பெரும்பாலானவர்கள் அவர்கள் மனதில் பட்ட ஆசைகளை அப்படியே வெளியிட்டு செயல்பட்டு விடுகிறார்கள். நம்முடைய மனதிற்கு வந்த மனதிற்குள் வந்த ஆசை இது அறிவுக்கு பொருத்தமானதா, இதை வெளிப்படுத்தி நாம் செயல்பட்டால் அந்த காரியம் கூடி வருமா, அது எதில் போய் முடியும், நல்ல பலன் கிடைக்குமா கெட்ட பலன் கிடைக்குமா எப்படி, இதெல்லாம் சிந்திப்பதே இல்லை. எனக்கு ஒரு ஆசை வந்தது, எனக்கு ஒரு இம்பல்ஸ் வந்தது, அப்படியே நான் வெளிப்படுத்தினேன் என்ற அந்த அளவில் தான் பல பேருக்கு இருக்கிறார்கள். சக்திக்கு மீறி கடன் வாங்கி கடனாளியாக மாறுவது, சரியாக விசாரிக்காமல் திருமண சம்பந்தம் பண்ணி திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியெல்லாம் தொலைப்பது, சீப்பாக கிடைக்கிறது என்பதால் பள்ளமான இடத்தில் போய் கிரவுண்டு பிளாட்டை வாங்கி கொண்டு பின்பு வீடு கட்டிவிட்டு மழை காலத்தில் தண்ணீர் வருகிறது அங்கு இருக்க முடியவில்லை என்று புலம்புவது, சரியாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளாமல் அரையங்குறையமாக கற்றுக்கொண்டு அந்த தொழிலில் நிறைய வருமானத்தை பார்க்கலாம் என்று அவசர அவசரமாக அந்த தொழிலில் இறங்குவது, இப்படி அறிவுக்கு பொருத்தமில்லாத வேலைகளை பல பேர் செய்து பின் பிரச்சனைகளை வாழ்க்கையில் உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள். நாம் செய்தது அறிவுக்கு பொருத்தமில்லாத வேலை, அதனால்தான் நமக்கு பிரச்சனை வந்திருக்கிறது, நமக்கு கடன் வந்திருக்கிறது, நாம் பழத்தில் கட்டிய வீட்டில் நம்மால் வசிக்க முடியவில்லை, விவரம் தெரியாமல் சம்பந்தம் பண்ணி கொண்டோம், அதனால் இன்று நம்முடைய மகள் சந்தோஷமாக இல்லை, புருஷன் அயோக்கியன் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது, சிரித்த முகத்தோடு நைஸாக பேசி நம்மை மயக்கி ஏமாற்றி விட்டார்கள், நல்ல மனிதர்கள் என்று நினைத்து பெண்ணை கொடுத்து விட்டோம், மருமகன் அயோக்கியன் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது என்று ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அறிவில்லாமல் சிந்திக்காமல் உணர்ச்சி வயப்பட்டு செயல்பட்டு விட்டோம், அதனால் தான் பிரச்சனை வந்திருக்கிறது என்று ஒரு சிலருக்குத்தான் புரிகிறது. அப்படி புரிகின்ற ஒரு சிலர் சரி இனிமேல் இந்த தவறை செய்யவில்லை செய்வதில்லை அன்னையை காப்பாற்றுங்கள் என்று அன்னையிடம் மன்றாடும் பொழுது அன்னை அப்பொழுது இருக்கிற அந்த சிரமத்திலிருந்து விடுவித்துக் கொடுக்கிறார். அப்புறம் அவர்களுக்கு அறிவு வேலை செய்தால் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் பிரச்சனைகள் வராமல் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். பல பேருக்கு சிரமம் எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் அறிவுக்கு பொருத்தமில்லாத வேலையை செய்து விட்டோம், அதனால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அந்த அறிவு கடைசி வரையும் எட்டுவதே இல்லை. முதலில் அறிவுக்கு பொருத்தமில்லாத வேலையை செய்தால் தானே பிரச்சனை வந்தது என்று அந்த புரிந்தால் தானே அடுத்த கட்டமாக அதுக்குண்டான தீர்வை பற்றி யோசிக்க முடியும். செய்தது அறிவில்லாத வேலை என்று அது அதுவே புரியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் பிரச்சனையை மேலும் மேலும் மூழ்கி மிகுந்த அவஸ்தைக்குள்ளாகிறார். பிரச்சனைகள் எப்படி உருவாகின்றன, அவற்றுக்கு எப்படி ஒரு தீர்வை காண்பது, வாழ்க்கை தருகின்ற தீர்வு என்ன, அன்னை தருகின்ற தீர்வு என்ன என்று இதை பற்றிய அறிவே மக்களுக்கு முழுமையாக இல்லை எனும் பொழுது வாய்ப்புகள் எப்படி உருவாகின்றன, வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, சிறிய வாய்ப்பை எப்படி பெரிய வாய்ப்பாக மாற்றுவது என்ற இந்த அறிவு என்பது இன்னும் குறைவாகத்தான் மக்களுக்கு இருக்கிறது. பெரும்பாலான வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் உதவுகின்றன, எந்த வாய்ப்பு நம்மிடம் முன்னறிவு செய்துவிட்டு வருவதில்லை. திடீர் ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் உதயமாகும் போது அதை எப்படி அணுகுவது, அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று மனிதன் புரிந்து கொள்ள முடியாமல் முடிக்கிறான், அவசரத்தில் தவறு செய்கிறான். இப்ப நம்முடைய பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் கதையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதற்கான நிருபணங்கள் இந்த கதையிலேயே இருக்கின்றன. பிங்லி டார்சி போன்ற பெரிய இடத்து பிள்ளைகள் மெரிட்டன் கிராமத்திற்கு வருவார்கள் என்று பென்னட் குடும்பத்தில் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அப்படி ஒரு அதிர்ஷ்டமயமான ஒரு திருப்பம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தது. சரி, பெரிய வாய்ப்பு வருகிறது என்றால் அதற்கேற்ற ரெஸ்பான்ஸை வழங்க வேண்டும் என்ற அறிவு அந்த குடும்பத்து மக்களுக்கு இல்லை. மிஸ்ஸஸ் பென்னட் அவசரப்படுத்தி அவனை உடனே மாப்பிள்ளையாகிக் கொள்ள வேண்டும் என்று அவசரப்படுத்தி செயல்பட்டதில் விளைவு என்னாயிற்று. அவன் ஊரை வீட்டையே காலி செய்து கொண்டு அவன் திரும்பி லண்டனுக்கு போய்விட்டான். பெங்களி போன்ற மாப்பிள்ளையை கணவனாக ஏற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம் என்று ஜெயனுக்கு தெரிகிறது என்றாலும் அவன் தன்னிடம் ஆர்வமாக பழகுகிறது, அதே ஆர்வத்துடன் தானும் அவனோடு பழக வேண்டும், தனக்கும் அவனை பிடித்திருக்கிறது என்ற ஒரு ரெஸ்பான்ஸை வழங்க வேண்டும் என்ற அறிவு ஜெயனுக்கு இல்லை. அவன் தான் ஓடி ஓடி வந்து பழகிறான ஒழிய ஐ லைக் யூ ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் என்று இவள் ஒரு ஈடுபாட்டுடன் சரியான ரெஸ்பான்ஸ் வழங்கவில்லை என்பதால் பின்னால் டார்சி கேரலின் மிஸ்ஸஸ் அஸ்டெல்லாம் ஜேனுக்கு உண்மையில் இன்ட்ரெஸ்டே இல்லை நீதான் அவள் பின்னால் ஓடுகிறாய் அவளுக்கு உண்மையில் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை என்று சொன்னபோது அவன் அதை நம்பிக்கொண்டு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றால் நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் பேசாமல் உங்களோடு லண்டனுக்கு வருகிறேன் என்று அவன் போய்விட்டான். அதாவது ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்புக்குரிய ரெஸ்பான்ஸை நாம் வழங்க வேண்டும் என்ற அறிவு அந்த பெண்ணர் குடும்பத்தில் அந்த ஜெயினுக்கு இல்லை. வாய்ப்பு என்று வந்தால் அதற்கு ஒரு முறையான ரெஸ்பான்ஸ் வழங்க வேண்டும், அப்பொழுதுதான் அது அந்த வாய்ப்பு கணிந்து கைமேல் பலனாக வரும் என்ற அந்த பொறுமை மிஸ்ஸஸ் பென்னட்டுக்கு இல்லை. அவசரப்பட்டு அவள் இருந்ததை கெடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் லிசியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உன்னை நான் விரும்புகிறேன் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாய என்று டார்சி கேட்டான் என்பது அவளுடைய அவளுடைய வாழ்க்கை ஸ்கீமில் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அவள் தேடிக்கொண்டிருந்தது விக்ரம் தன் மேல் இன்ட்ரெஸ்ட் காமிப்பானா விக்ரம் தனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவானா அவனை கட்டிக்கொண்டு வாழ்க்கையை செட்டில் ஆகிவிடலாமா என்ற அந்த நிலையில் தான் அவள் இருந்தார். சட்டமே எதிர்பார்க்காத வகையில் டார்சி போடு ஒரு பெரிய பணக்கார இளைஞன் உன்னை நான் விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் கேட்கும்போது இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஆனால் நடந்தது என்ன? அவள் இருந்த மனநிலையில் அது ஒரு வாய்ப்பாகவே அவள் கருதவே இல்லை, அது அவள் ஞாபகத்திலே இல்லை. அவனை திட்டி அவமானப்படுத்தி அனுப்பினாலே ஒழிய இவ்வளவு பெரிய வாய்ப்பை அவர் எனக்கு கொடுத்தாரே உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அவள் கருதவும் இல்லை. அதை அவள் சரியாக ரெஸ்பான்ஸ் அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆக எதிர்பாராத விதமாகத்தான் வாய்ப்புகள் நம் வாழ்க்கையில் உருவாகின்றன. பொழுது எப்படி அதை ரிசீவ் பண்ணுவது என்று புரியாமல் நாம் கொண்டு உதாசீனம் செய்கிறோம் அல்லது அவசரப்பட்டு முறையில்லாத ரெஸ்பான்ஸை வழங்கி அதை கெடுத்துக் கொள்கிறோம். சுயதொழில் ஏராளமான வருமானம் இருக்கிறது. அன்னை அன்பர்கள் லட்சக்கணக்கிலும் கோடி கணக்கிலும் வருமானம் பார்க்க வேண்டும் என்றால் அதை சுய தொழிலில் தான் பார்க்கலாம் என்று என் தகப்பனார் கடந்த 20 வருஷமாக எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பல அன்னை அன்பர்களுக்கு பல கட்டங்களில் வரத்தான் செய்கின்றன. வாய்ப்புகளே வரவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் எத்தனையோ ரூபங்களில் பல அன்னை அன்பர்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகின்றன. ஆனால் சுயதொழில் என்ன வருமானம் இருக்கிறது, அன்னையின் அதிர்ஷ்டம் எப்படி சுயதொழில் மூலம் வரும் என்ற அந்த வாய்ப்பினுடைய அருமை பெருமையை நாம் ஆறாமற உட்கார்ந்து சிந்தித்து அதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. இருக்கின்ற அந்த சேலரி எம்ப்ளாய்மெண்ட் அதுவே நமக்கு திருப்தி இருக்கிறது, என்னையின் வாழ்க்கையை டிஸ்டர்ப் செய்கிறது என்று பெரிய வருமானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சுயதொழில் ரூபத்தில் வந்தாலும் நாம் அவற்றை அலட்சியம் செய்கிறோம், உதாசீனம் செய்கிறோம். ரிசல்ட் என்ன ஆகிறது? வந்த வாய்ப்பு விலகி போகிறது. ஆக வாய்ப்பு என்று வந்தால் அதன் அருமை பெருமை நமக்கு புரிவதில்லை. திடீரென்று வருவதால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி ரெஸ்பான்ஸ் வழங்குவது என்று தெரியாமல் நிலை குலைந்து தவறான ரெஸ்பான்ஸை வழங்கி அதை கெடுத்துக்கொள்வதும் உண்டு. இப்போ ஒரு சாரார் இப்படி இருந்தால் இன்னொரு பிரிவினர் எப்படி இருக்கிறார்கள்? வாய்ப்பு பெரிய வாய்ப்பு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அந்த பெரிய வாய்ப்புக்கு ஏற்ற முயற்சியை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. சுயதொழிலில் பெரிய வருமானம் பார்க்கலாம் என்றால் அதற்கேற்ற முயற்சியை வழங்க வேண்டும் என்று அதுவும் உண்மைதான். சேலரி எம்ப்ளாய்மெண்ட்டில் காலையில் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் சென்று விட்டு மாலை 5:30 மணிக்கு ஆஃபீஸில் விட்டு ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தவர்களெல்லாம் அவர்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்க வேண்டும் என்றால் இப்படி கரெக்டாக 9:30 to 5:30 என்ற வேலையெல்லாம் அளவாக வேலை செய்தால் அந்த இவ்வளவு பெரிய வருமானத்தை பார்க்க முடியாது. அது நேரங்காலம் பார்க்காமல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். தைரியமாக துணிந்து மூலதன நம்முடைய சேவிங்ஸ் எல்லாம் மூலதனமாக போட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். விடுமுறை நாட்கள், ஹாலிடேஸ், பண்டிகை நாட்கள் என்று ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் முடியாது. நம்முடைய சௌகரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கண்ணும் கருத்துமாக வேலை செய்யும் பொழுதுதான் இந்த பெரிய சுயதொழிலுக்கு வருமானம் என்ற வாய்ப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது பெரிய வாய்ப்பு வருகிறது, இருந்தாலும் அவர் சுமாரான ஒரு எஃபர்ட் தான் எடுக்கிறார். பெரிய ஒரு எஃபர்ட்டும் எடுக்கலை எனும் பொழுது பெரிய வாய்ப்புக்கு உண்டான பெரிய பலனை பார்க்காமல் ஏதோ சுமாரான பலனோடு நின்று போகிறது. ஆக இப்படி அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று கழித்து கொண்டே வந்தால் 100 பேருக்கு வாய்ப்பு வரும்போது இறுதியில் என்ன ஆகிறது? ஏதோ ஒரு 5 பேர் தான் வந்த வாய்ப்பினுடைய அருமையை உணர்கிறார்கள். அதற்குண்டான அதற்கு ஈடான ஒரு முயற்சியையும் ஒரு எஃபர்ட்டையும் எடுக்கிறார்கள். அந்த பிறகுதான் அந்த வாய்ப்புக்கு உண்டான பலனை கைமேல் பார்க்கிறார்களே என்று வருகிறது. ஆக 100 பேருக்கு ஏதோ 5 பேருக்கு தான் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வர தெரிகிறது. மீதி 95 பேருக்கு சரியான ரெஸ்பான்ஸை வழங்க தெரியவில்லை என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். ஏன் இப்படி வாழ்க்கை நம்மை முரண்பாடான இரட்டைகள் மூலம் அணுகுகிறது? எதுவும் சிங்கிளாக வரமாட்டேங்கிறது, ஏன் இப்படி சேர்ந்து டபுளாக மிக்சட் டபுளாக வருகிறது, அது என்ன என்று நாம் சிந்தித்தால் அதற்கு நம்மிடம் ஒரு பதில் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று வாழ்க்கையில் 2 அம்சங்கள் இருப்பதால் அந்த 2மே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கெரியராக இருந்தாலும் சரி, உடல் நலமாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்தே இருப்பதால் முரண்பாடான இரட்டைகள் தான் எல்லா இடங்களிலும் நம்மை தொடுகின்றன. இப்படி எல்லாம் மிக்சடாக வருவதால் அறிவுடைமை, அறியாமை, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் என்று இப்படி எல்லா இடத்திலும் எல்லாம் சேர்ந்துதான் வருகின்றன. ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும், எதிர்மறையான நெகட்டிவ் விஷயங்களை நாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். இப்போது இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சிரமங்கள் மட்டும்தான் இருக்கின்றன, வாழ்க்கையில் இன்பமோ சௌகரியமோ இல்லை என்றால் வாழ்க்கை நமக்கு பொறுக்க முடியாத பாரமாகிவிடும். இந்த வாழ்க்கையை வாழவே வேண்டாம், இது ஒரு பெரிய அவஸ்தை என்று மனிதன் நொந்து போய்விடுவான். ஆடியோ கனெக்ஷன் கட் ஆகியதால் நான் கடந்த 5 நிமிடமாக பேசியது சரியாக காதில் விழவில்லை என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் பாசிட்டிவும் நெகட்டிவும் எல்லா இடங்களிலும் சேர்ந்து வருவதால் தான் நமக்கு எதிர்மறையான இரட்டைகள் எல்லா இடங்களிலும் குறுக்கிடுகின்றன. அதாவது அறிவுடைமை, அறியாமை, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் எல்லாம் எல்லா இடங்களையும் குறுக்கிடுகின்ற காரணமே இப்படி பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து வருவதால் தான். வாழ்க்கையில் சிரமம் மட்டும்தான் இருக்கிறது, எந்த இடத்திலும் ஒரு இன்பமோ ஒரு முன்னேற்றமோ ஒரு சௌகரியமோ இல்லை என்றால் வாழ்க்கை மனிதனுக்கு ஒரு தாங்க முடியாத பாரமாகிவிடும், யாருமே வாழ பிரியப்பட மாட்டார்கள். அதனால்தான் ஆண்டவன் ஒரு பக்கம் சிரமங்களை வைத்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு இன்பம், ஒரு முன்னேற்றம், ஒரு சௌகரியத்தையும் வைக்கிறான். அதே சமயத்தில் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நமக்கு இன்பம்தான் இருக்கிறது, சௌகரியம்தான் இருக்கிறது, முன்னேற்றம்தான் இருக்கிறது, வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. எந்த இடத்திலும் சிரமங்களோ தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் நம்மால் சுலபமாக சாதிக்க முடிந்தால் போராடி வெற்றி பெறுவதில் கிடைக்கின்ற இன்பம் சுலபமாக சாதிக்கும் பொழுது கிடைப்பதில் அந்த உண்மையும் நாம் கருத வேண்டும். மிகவும் சிரமப்பட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு கோடீஸ்வரன் ஆனதில் கிடைக்கின்ற சந்தோஷம் முழுமையாக உணர்கிறான். ஒழிய சுலபமாக எந்த சிரமமும் இல்லாமல் லட்சங்களையும் கோடிகளையும் பார்ப்பவர்களுக்கு அதே அளவுக்கு இன்பம் வருவதில்லை. டார்சி லிசினுடைய அன்பை தேடினான், அது அவனுக்கு சுலபமாக கிடைக்கவில்லை. போராடி கெஞ்சி கூத்தாடி 1 வருடம் வெயிட்டிங்கில் இருந்துதான் அவனுடைய அன்பை அவன் பெற்றான். கடைசியாக அவனுடைய ப்ரொபோசலை அவள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பாடா 1 வருடமாக இந்த பெண்ணின் பின்னால் அலைந்து அவளுடைய மனத்தை மாற்றி இருந்தால் அவள் என்னுடைய மனைவியாக்கிக் கொள்கின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி நினைக்கும் போதுதான் அந்த 1 வருட போராட்டத்துக்கு பின்னர் அவள் எஸ் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், நேரடியாக அந்த முதல் டான்ஸிலேயே அவன் அவளிடம் ப்ரொபோசல் செய்ய கொடுத்து அவள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தான், அந்த இன்பம் அவனுக்கு இருக்காது. அவள் அவனை வேட்டினை போட்டு இறங்கிய சென்று கிடைக்கின்றான் சுலமாக கிடைக்கின்ற இன்பத்தை விட அவனுக்கு பெரிதாக தெரியும். இவற்றுக்கெல்லாம் மேலாக நாம் இன்னொன்று விஷயத்தையும் பார்க்க வேண்டும். மனிதன் பிசிக்கலாக இருக்கிறான், அது மட்டுமில்லாமல் விழிப்புணர்வு கம்மியாக அன்கான்சியஸாகவும் இருக்கிறான். அவனுடைய பிசிக்காலிட்டி கரைய வேண்டுமென்றால் அது சுலபமாக கரையாது. அவன் கடுமையாக உழைத்து வாழ்க்கை சிரமப்பட்டால்தான் அந்த பிசிக்காலிட்டி கரையும். அதனால் வாழ்க்கை அவனுக்கு அதிகமாக சிரமப்பட்டு வேலை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணுகிறது. அப்பொழுதுதான் அந்த பிசிக்காலிட்டியே கரையும். இரண்டாவதாக, இந்த விழிப்புணர்வு இல்லாமல் அன்கான்சியஸாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எப்படி கொண்டு வருவது, அவர்களை அந்த அன்கான்சியஸ் நிலையிலிருந்து எப்படி கான்சியஸ் நிலைக்கு கொண்டு வருவது என்று இயற்கை கவனிக்கும் பொழுது அதற்கு அது என்ன புரிகிறது என்றால், ஒரு நெருக்கடியும் ஒரு சிரமத்தையும் கொடுத்தால்தான் இந்த நெருக்கடியிலிருந்து சிரமத்திலிருந்து விடுபடுவதற்காவது மனிதன் முன்னேற வேண்டும் என்ற முயற்சி செய்வான். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் வரும், அவனுக்கு அந்த அவேர்னஸ் வரும் என்பதால் இப்படி அன்கான்சியஸாக இருப்பவர்களை முன்னேற்றுவதற்காக வாழ்க்கை அவர்களுக்கு ஓயாமல் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு இயல்பாக வேலை செய்ய பிடிப்பதே கிடையாது. பெரும்பாலான மக்கள் லேசியாகத்தான் இருப்பார்கள். அவனை யாரும் வற்புறுத்தவில்லை என்றால் நிறைய பேர் வேலைக்கே போக மாட்டார்கள், அப்படியே சலீசாக ரிலாக்ஸ் பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை இப்படி ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வேலை எதுவும் செய்யாமல் சம்பாதிக்காமல் இருப்பதை அனுமதிப்பதில்லை. அவரவரை அவரவர் இஷ்டத்திற்கு, சரி உனக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லையா, வீணாக போதை பூக்கிக் கொள்கிறாயா, பூக்கிக் கொள் என்று வாழ்க்கை அனுமதித்தால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு வேலை இல்லை என்றால் வருமானம் இல்லை என்று நெருக்கடி வருகிறது. உன்னால் வேலை செய்யாமல் இருக்க பிரியப்பட்டால் உனக்கு வறுமை வரும், வறுமை வேண்டாம் என்றால் போய் வேலை செய். அந்த வறுமை என்ற நெருக்கடியின் மூலம்தான் மனிதனை வாழ்க்கை வேலை செய்ய வைக்கிறதே ஒழிய, அந்த வறுமை என்ற அந்த நெருக்கடி வராவிட்டால் நிறைய பேர் வேலையே செய்ய மாட்டார். ஆக வேலை செய்யாமல் இருப்பது நல்லதில்லை. இப்படி வீணாக டிவி பார்த்து கொண்டு நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டு பொழுதை போக்குகிறாயே, இது பார்ப்பதற்கு அழகா இல்லை என்றால் மனிதன் அசைய மாட்டான். வேலை செய்யவில்லையா, உனக்கு வருமானம் கிடையாது, வருமானம் இல்லை என்றால் உன்னால் எதையும் வாங்க முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இருக்காது என்று அந்த ஒரு அந்த நெருக்கடி வரும்பொழுதுதான், ஆகா வேலை இல்லை என்றால் நமக்கு வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆக வேலையை செய்ய வேண்டும் என்று அவன் மனிதன் வேலை செய்ய கிளம்புகிறான். இந்தியாவில் எல்லோரும் காலையில் எழுந்தால் குளிக்கிறார்கள். இது உலகமெங்கிலும் இப்படித்தான் எல்லோரும் காலையில் எழுந்து குளிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் அதுவே உண்மை இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியர்கள் தினசரி குளிக்கின்ற பழக்கமே அவர்களுக்கு கிடையாது. அங்கே கடுமையான குளிர் நிலவுவதால் யாருக்குமே குளிப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பார்களாம். அதுவும் அந்த குளிர்காலம் என்று வந்துவிட்டால் அவர்கள் பாத்ரூமுக்கே போவது கிடையாது. ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த குளிரிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் அவர் முயற்சி எடுப்பார்கள். ஒழிய குளிக்க வேண்டும், உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வே இல்லாமல் தான் அவர்கள் இருந்தார்கள். இங்கு நாம் வெப்பமயமான பிரதேசத்தில் இருக்கிறோம். நாம் வேலை செய்தால் நமக்கு வேர்வை வருகிறது. அந்த வேர்வை கசகச என்று இருப்பதால் நாம் குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை இந்தியாவும் ஐரோப்பாவை போல குளிர்கால பிரதேசமாக இருந்தால் நாமும் தினசரி குளிப்போமா என்பது மிகவும் சந்தேகம். அதை பற்றி பெரிய நிறைய பேசுகிறேமே ஒழிய, இந்த வெயில் இந்த வேர்வை இதனால் தான் நாம் குளிக்கிறேமே ஒழிய, யாரும் விரும்பி தினமும் குளிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வமாக பாத்ரூமுக்கு போவதில்லை. ஐரோப்பியர்கள் இப்படித்தான் ஒழுங்காக குளிப்பதில்லை, வாரத்துக்கு ஏதோ ஒரு நாள் குளிப்பது என்ற இடத்தில் இருந்தார்கள். எல்லோருமே அப்படி இருப்பதால் யாரும் யாரையுமே கேள்வி கேட்பதில்லை, ஏன் குளிக்காமல் இருக்கிறாய், உடம்பு அழுக்காக இருக்குது, ஏனென்றால் எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆக இயற்கை என்ன செய்தது, இவர்கள் குளிக்காமல் இருப்பதால் இவர்களை எப்படி என்ன செய்தால் குளிக்க வைக்கலாம் என்று பார்த்த பொழுது, குளிக்காமல் அழுக்காக இருப்பதால் இவர்களிடையே தொற்று நோய் எல்லாம் அதிவேகமாக பரவியது. காலரா, மலேரியா, பிளேக், பெரியம்மை என்று இந்த வியாதி எல்லாம் அப்பொழுது சீசனுக்கு ஐரோப்பிய நாடுகளில் பரவியது என்றால் லட்சக்கணக்கில் மக்கள் செத்து மடிவார். ஏன் நமக்குள் இப்படி வியாதி அதிவேகமாக பரவுகிறது? ஒரு சீசனுக்கு மலேரியா வந்தால் ஊரில் 1000 பேர் இறக்கிறார்கள், பெரியம்மை வந்தால் ஊரில் 10,000 பேர் இறக்கிறார்கள் என்று அவள் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது, குளிக்காமல் அழுக்காக இருக்கிறோம், அதனால் தான் வியாதி இப்படி வேகமாக பரவுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆக அந்த வியாதி என்ற நெருக்கடியை உண்டு பண்ணி, சாவு என்ற அபாயத்தை உண்டு பண்ணி, ஆபத்தை உண்டு பண்ணிய பொழுதுதான் ஐரோப்பிய மக்கள் குளியல் அறிக்கை போனார்களே ஒழிய, சாதாரணமாக விரும்பி அவர்கள் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு அவளுக்கு கிடையாது. அழுக்காக இருந்தால் என்ன பரவாயில்லை, யார் போய் குளிப்பது என்று அந்த குளியலை அவர்கள் வெறுத்து ஒதுக்கினார்கள் ஒழிய, உடம்பு அழுக்காக இருப்பதை அவள் பொருட்படுத்தவே இல்லை. ஆக வியாதி, சாவு, நோய், தொல்லை என்ற இந்த நெருக்கடிகளை உண்டு பண்ணித்தான் இயற்கை ஐரோப்பிய மக்களை குளியல் அறைக்கு அனுப்பியது. இப்படி பல இடங்களை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு விழிப்புணர்வே கிடையாது. நமக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்றால் வாழ்க்கை நெருக்கடியை கொடுத்துதான் நமக்கு விழிப்புணர்வை வரவழைக்கிறது. அந்த நிலையில் நாம் இருக்கும் வரையிலும் நமக்காக சொந்த செல்ஃப் அவேர்னஸ் வராத வரையிலும் வாழ்க்கை நெருக்கடிகளின் சிரமங்களையும் கொடுத்துத்தான் நம்மை முன்னேற்ற வைக்கும். அவேர்னஸ் இல்லாத வரையிலும் சிரமங்களையும் தடைகளையும் நாம் வாழ்க்கையை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஒரு விஷயத்தில் ஏன் பிரச்சனை தலையிடுகிறது என்று நாம் பார்த்து கொண்டே வந்தால் இன்னொரு உண்மையும் நமக்கு விளங்கும். அதாவது எந்த ஒரு விஷயமும் சிம்பிளாக இருப்பதில்லை, அந்த விஷயத்திற்குள் பல உள்பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த உள்பிரிவுகள் எல்லாம் ஒன்றோடு ஒத்துப்போகின்ற சுமூகமாக செயல்படுகிறது, பிரச்சனை வருவதில்லை. ஆனால் இந்த உள்பிரிவுகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகாமல் கிளாஸ் ஆகும் பொழுது அங்கே பிரச்சனை வந்துவிடுகிறது. ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே என்ன வேலை செய்வது, அதை எப்படி செய்வது, அந்த வேலைக்கு என்ன சம்பளத்தை பெறுவது என்று அந்த இடத்தில் ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்றால் அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் வராது, வேலை ஒழுங்காக நடக்கும், உரிய நேரத்தில் எல்லோருக்கும் சம்பளம் கிடைக்கும், கம்பெனியின் மேலே மேலே வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் மேனேஜ்மெண்ட்டும் ஊழியர்களுக்கும் வேலை செய்வதை பற்றியோ, டைமிங்கை பற்றியோ, என்ன சம்பளம் கொடுப்பது, என்ன சம்பளம் வாங்குவது என்று இதை பற்றி கருத்து வேறுபாடு எழுந்துவிட்டால் அந்த இடத்தில் அந்த சுமூகம் கெட்டுவிடுகிறது, அண்டர்ஸ்டாண்டிங் போய்விடுகிறது, வேலை கெட்டுவிடுகிறது. ஊழியர்கள் அதிக சம்பளம் கேட்கிறார்கள் ஆனால் மேனேஜ்மெண்ட் அந்த அதிக சம்பளத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, குறைந்த சம்பளம் தான் கொடுக்க முன் வருகிறார்கள் என்றால் ஊழியர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே அதிருப்தி வந்து விடுகிறது. அவர்கள் வேலையை நிறுத்துகிறார்கள் அல்லது வேலையை ஸ்லோ டவுன் செய்கிறார்கள். வேலை ஸ்லோ டவுன் ஆகும்போது ப்ரொடக்ஷன் திருப்தியாக இருப்பதில்லை, அதன் காரணமாக கம்பெனி வருமானம் குறைகிறது, ஊழியர்கள் கேட்கின்ற சம்பளத்தை கம்பெனியால் கொடுக்க முடியவில்லை, லாபம் இருந்த இடத்தில் நஷ்டம் வருகிறது, ஸ்ட்ரைக் வருகிறது, கம்பெனி இழுத்து மூடப்படுகிறது. ஆக அந்த கம்பெனி என்றால் அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு பிரிவு, ஊழியர்கள் ஒரு பிரிவு, இந்த இரண்டு பிரிவு தனிநபரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு தனிநபருக்கு வருமானத்தில் எப்பொழுது பிரச்சனை வருகிறது என்று பார்த்தால் அதிலேயும் இந்த மாதிரி உட்பிரிவுகள் ஒத்துப்போகாமல் இருக்கும்போதுதான் பிரச்சனையே வருகிறது. வருமானம் என்பது ஒரு பக்கம் என்றால் செலவு என்பது இன்னொரு பக்கம். செலவும் வருமானமும் ஒத்து போகும் இடத்தில் எவருக்கும் வருமான பிரச்சனைகள் தலையெடுப்பதில்லை. வருமான பிரச்சனை எப்போது தலையெடுக்கிறது என்றால், ஒருவர் நிறைய செலவு செய்ய விரும்புகிறார், ஆனால் அதற்கேற்ற வருமானம் அவருக்கு வருவதில்லை என்னும் போதுதான் அந்த பிரச்சனையை தலையெடுக்கிறது. ஒருவர் நிறைய செலவு செய்ய விரும்புகிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன அளவுக்கு செலவு செய்ய விரும்புகிறாரோ அந்த அளவிற்கு வருமானத்தை அவர் தேடிக்கொள்ள வேண்டும், அந்த சாமர்த்தியம் அவருக்கு வேண்டும். மாதம் 50,000 ரூபாய் செலவு செய்ய ஆசையாக இருக்கிறது, 50,000 ரூபாய்க்கு மாதாந்திர செலவு இருக்கிறது என்றால், அதற்கீடான 50,000 ரூபாய் வருமானத்தை அவரால் தேடிக்கொள்ள முடிந்தது என்றால், தேவைக்கும் வருமானத்திற்கும் இடையே பர்ஃபெக்டாக ஒரு ஆர்மை இருக்கும் பொழுது அவருக்கு பிரச்சனை வருவதில்லை. 50,000 ரூபாய்க்கு செலவு இருக்கிறது ஆனால் வருவது 25,000 ரூபாய் தான் வருமானம் வருகிறது என்றால், அந்த 25,000 ரூபாய் வருமானத்துக்கு ஏற்றபடி செலவுகளை சுருக்கிக் கொள்ள முன் வந்தாலும் இவ்வளவுதான், 25,000 ரூபாய் தான் வருமானம், நாம் 50,000 ரூபாய் எல்லாம் செலவு செய்து கொண்டிருக்க முடியாது, இந்த வருமானத்துக்குள்ளாக நாம் செலவுகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் சில செலவுகளை எல்லாம் கொடுத்துக் கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு முடிவுக்கு வந்து 50,000 ரூபாய் செலவுகளை 25,000 குறைத்துக் கொண்டார்கள் என்றால், இப்பொழுது வருமானத்துக்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் பொழுது அப்பொழுதும் பிரச்சனை வருவதில்லை. ஆனால் பல பேர் இப்படி செய்வது இல்லை. தேவைக்கேற்றபடி வருமானத்தை பார்த்துக் கொள்ளவும் முடிவதில்லை, வருகின்ற வருமானத்துக்கு ஏற்றபடி செலவுகளை சுருக்கிக் கொள்ளவும் முடிவதில்லை. தேவை ஒரு அதிக உயர்ந்த நிலையிலும் வருமானம் ஒரு குறைந்த நிலையிலும் இப்படித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தேவை ஒரு உயர்ந்த நிலையிலும் வருமானம் தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த தேவைக்கும் வருமானத்துக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. அந்த இடைவெளி வரும் பொழுது அது பிரச்சனையாக மாறுகிறது. சில பேர் கடன் வாங்கி இந்த இடைவெளியை நிரப்பி அந்தந்த மாத செலவுகளை நாம் சரிகட்டி கொள்ளலாம் என்று போகிறார்கள். கடன் என்பது அந்த இடைவெளியை அந்த நேரம் நிரப்புவதற்கு உதவலாம் என்றாலும் அது ஒரு நிரந்தர தீர்வு என்று நாம் சொல்வதற்கே இல்லை. பின்னால் அது ஒரு வருடமாக இப்படி கடன் வாங்கி வாங்கி செலவு செய்தாலும் இறுதியில் ஒரு வருடம் கழித்து ஒரு பெரிய கடன் பாரம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. ஆக வருமான விஷயத்தில் பிரச்சனையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவைக்கேற்ற வருமானத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது வருமானத்துக்கேற்ற அளவுக்கு தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் தேவையும் வருமானத்தையும் நம்மால் இணைக்க முடிய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்குமே ஒழிய, தேவை ஒரு நிலையிலும் வருமானம் இன்னொரு கீழ் நிலையிலும் இருந்தால் அது பிரச்சனையாக மாறத்தான் செய்யும். தொழில் செய்ய பல பேர் ஆர்வப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை சில அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தது என்றால் தொழில் செய்வது என்பதில் பிரச்சனையே வராது. தொழில் நன்றாக வளரும், தொழில் நல்ல வருமானத்தையும் பார்க்கலாம். தொழில் செய்வதென்றால் அதற்கு எல்லா தொழிலுக்கும் சில அரசாங்க விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் எல்லாம் சுலபமாக கடைபிடிக்கக்கூடியதாக இருந்தால் ஒரு தொழில் முனைவருடைய ஆர்வத்துக்கு ஏற்றபடி அரசாங்கம் ஒத்துழைத்தது என்றால் அவர் ஆரம்பிக்க நிற்கின்ற வேகத்தில் அவர் தொழிலை ஆரம்பிப்பார், அதில் ஒரு வருமானத்தையும் பார்ப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொழில்துறையில் ஒருவர் ஆர்வமாக இறங்க விரும்புகிறார், ஆனால் ப்ரொசீஜர்கள் ரெகுலேஷன்ஸ்கள்லாம் மிகவும் கெடுபடியாக இருக்கின்றன என்றால் இவருடைய ஆர்வத்திற்கும் கவர்மெண்டினுடைய கெடுபிடிகளுக்கும் இடையே ஒரு ஒத்துப்போகவில்லை என்றால் அங்கே தொழிலே ஆரம்பிக்க முடியாமல் அவருக்கு பிரச்சனை வந்துவிடுகிறது. தொழில் செய்வதென்றால் சில முக்கியமான அடிப்படை வசதிகள் தொழில் முனைவர்களுக்கு மார்க்கெட் செய்து தர வேண்டும். ரா மெட்டீரியல் சுலபமாக கிடைக்க வேண்டும், மின் வசதி திருப்தியாக இருக்க வேண்டும், சாலை வசதிகள் திருப்தியாக இருக்க வேண்டும், வேலைக்கு ஆள் லேபர் சப்ளை பிளண்டியாக இருக்க வேண்டும், தேவைப்பட்ட மூலப்பொருள் சுலபமாக கிடைக்கிறது, வருடம் முழுவதும் பவர் கட்டே இல்லாமல் கரண்ட் சப்ளை இருக்கிறது, லேபர் ஷார்டேஜே கிடையாது, எப்போ எந்த நேரத்துக்கு ஆள் எத்தனை பேர் வேண்டுமெல்லாம் கிடைப்பார்கள், சாலை வசதி அருமையாக இருக்கிறது என்றால் தொழில் ஏராளமாக பெருகும், தொழில் செய்ய எல்லோரும் பிரியப்படுவார்கள். அப்படி இல்லாமல் கோடை காலம் என்றால் ஐந்து மணி நேரத்துக்கு பவர் இருக்காது, எட்டு மணி நேரத்துக்கு பவர் இருக்காது, மழை காலம் என்றால் சாலை குண்டு குழியும் ஆகிவிடும், லாரி போகாது, ஸ்லோவாகத்தான் போகும், வாங்கிய சரக்கை வெளியில் அனுப்பும் வேகமாக அனுப்ப முடியாது, அல்லது வெளியிலிருந்தும் சரக்கு வேகமாக உள்ளே வராது, 10 கிலோமீட்டர் லாரி போவதற்கு 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என்ற நிலையில் இருந்தால், வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, மூலப்பொருள் எல்லாம் தட்டுப்பாடு ஆகிவிட்டன என்றால் தொழில் செய்வதென்பது பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நான் தனிநபர் வருமான பிரச்சனை, தொழில் செய்வதில் உள்ள பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் ஊழியர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை என்று 3 உதாரணங்களை உங்களுக்கு வழங்கினேன். நான் வாழ்க்கையில் இப்படி உட்பிரிவுகள் ஒத்துப்போகாமல் பிரச்சனைகள் எழும்போது என்பது எத்தனையோ ரூபங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களில் இப்படி உட்பிரிவுகள் ஒத்துப்போகாமல் பிரச்சனைகள் எழுகின்றன. அவரவருடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவரவருக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் உட்பிரிவுகளை என்னென்ன உட்பிரிவுகள் இருக்கின்றன, ஏன் எதுவும் ஒத்துப்போகவில்லை, எங்கே கிளேஷ் ஆகிறது, எங்கே இடைவெளி வருகிறது, எங்கே கேப் வருகிறது என்று ஆறாம் சிந்தித்து பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்குரிய பிரச்சனைக்கு காரணமான உட்பிரிவுகளுடைய கிளாஷ் என்ன என்று அவர்களுக்கு தெரிய வரும். அப்பொழுது அந்த கிளாஷை எல்லாம் விளக்கி 6 மணி கொண்டு என்பது உட்பிரிவுகள் ஒத்துப்போகாமல் இருப்பதுதான் மூல காரணம் என்று நான் சொல்லியதை ஒட்டி இப்பொழுது பிரச்சனைகள் உருவாவதற்கு முக்கியமான ஒரு 6 காரணங்கள் எனக்கு தெரிந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனைக்கு உண்டான காரணங்களை சொல்லும் போது அது தீர்வு என்பதை எப்படி கொண்டு வரலாம் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். 6 பாயிண்ட்கள் பின்வருமா. எதிர்பார்ப்பிற்கும் எடுக்க வேண்டிய முயற்சிக்கும் இடையே இடைவெளி வரும்பொழுது பிரச்சனை எழுகிறது என்பது முதல் பாயிண்ட். அதற்கு தீர்வு என்னவென்றால், என்ன எதிர்பார்க்கிறோமோ அதற்கேற்ற அளவிற்கு முயற்சியை உயர்த்தி விட்டோம் என்றால் அங்கே இடைவெளி வராது. இடைவெளி வராத பொழுது பிரச்சனை எழாது. பிரச்சனை என்று எழுந்திருக்கிறது என்றால் எதிர்பார்ப்புக்கும் எடுத்த முயற்சிக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆக அந்த இடைவெளியை குறைக்கும் அளவிற்கு நாம் முயற்சி உயர்த்தினோம் என்றால் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துவிடும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்டவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தால் அந்த விஷயம் கேட்டு வேலை கேட்டு பிரச்சனையை தலையெடுக்கும். ஆக ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வேலையில் 10 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அந்த ப்ராஜெக்ட் சிக்கலாகிவிட்டது என்றால் யார் யாருக்கு எந்த இடத்தில் கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் களைந்து எடுத்துவிட்டு எல்லோருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மோனியும் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்தார்கள் என்றால் அந்த வேலை மீண்டும் சுமூகமாகி வேலை மீண்டும் புத்துயிர் பெற்று வேலை சுமூகமாக நடக்கும். வறுமை என்பது பல பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. வறுமை என்றால் என்ன? அந்தந்த சமூகத்திற்கு என்று ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கு கீழ் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் போகும் பொழுது வறுமை என்ற பிரச்சனை தலையடிக்கிறது. இந்தியாவில் வசதியாக வாழ வேண்டும் என்றால் மினிமம் மாதம் 15,000 சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் இந்திய சமூகம் இங்கு இருக்கிறது. ஆக என்ன ஆகிறது? வசதியாக வாழ வேண்டும் என்றால் அந்த மினிமம் 15,000 ரூபாய் வருமானத்தை அவரவர் பார்த்துவிட வேண்டும். அந்த 15,000க்கும் கீழாக தான் தன்னால் சம்பாதிக்க முடிகிறது என்ற நிலையில் ஒருவர் இருந்தார் என்றால் அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு கீழே தன்னை அவர் போய்விட்டார் என்று ஆகிறது. மினிமம் வருமானம் 15,000 என்று இருக்கும்பொழுது தனக்கு 8,000 தான் வருகிறது என்றால் அந்த 15,000-8,000 7,000 ரூபாய் துண்டு விழுகிறது என்னும் பொழுது அந்த 7,000 ரூபாய் பற்றாக்குறை என்பது வறுமையாக தலையெடுக்கிறது. இதற்கு தீர்வு என்னவென்றால், அண்ணன் என்பர்கள் அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் மினிமம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டு கீழ் தான் இறங்குவது போல விடவே கூடாது. மினிமம்மை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருப்பதை போல அவர்கள் எந்நேரமும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எந்நேரமும் அவருடைய மினிமம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மினிமம் பர்ஃபார்மன்ஸை விட்ட 10 மடங்கு அதிக நிலையில் இருந்தது என்றால் வறுமைக்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையில் எந்நேரமும் வளமையும் சுபிட்சமும் தான் இருக்கும். ஆக ரகசியம் என்னவென்றால் எது மினிமம் என்று பார்த்து அதற்கு கீழ் நாம் இறங்க இறங்காமல் இருக்க இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ரகசியம். பல பேருக்கு உடல் நல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு கம்ப்ளைண்ட் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பார்கள், குணமாகிவிட்டது என்று சந்தோஷமாக இருப்பார்கள். அது ஒரு 2 மாதம் ஒழுங்காக இருப்பார்கள். பிறகு இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும், திரும்பி ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டு இன்பேஷண்ட் அட்மிஷன் என்றெல்லாம் ஆரம்பிப்பார்கள். பிறகு ஒரு மாதம் திரும்ப அவசியப்பட்டு திரும்பவும் குணமாகிவிட்டது என்பார்கள். அதாவது விட்டு விட்டு ஹெல்த் கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அடிப்படையில் தொடர்ந்து ஹெல்த் கம்ப்ளைண்ட் வருகின்றன என்றால் அது எதை காட்டுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹெல்த் கம்ப்ளைண்ட் ஏன் வருகின்றன என்றால் நம்முடைய உடம்பிற்கு வெளியிலிருந்து கிடைக்கின்ற எனர்ஜியை விட நாம் செலவு செய்கின்ற எனர்ஜி அதிகமாக இருந்தால் வருகின்ற எனர்ஜி குறைவாக இருக்கிறது. செலவு செய்கின்ற எனர்ஜி அதிகமாக இருக்கிறது என்றால் நம்முடைய மினிமம் எனர்ஜியே இறங்கி போய் விடுகிறது. அப்பொழுது பற்றாக்குறை, எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அது உடல்நலக் குறைவாக காட்டுகிறது. ஆக தீர்வு என்னவென்றால் நாம் செலவு செய்கின்ற எனர்ஜியை விட நமக்கு வெளியிருந்து கிடைக்கின்ற எனர்ஜி அதிகமாக இருந்தால் நம்முடைய மினிமம் பேலன்ஸ் எனர்ஜி என்பது எப்பொழுதும் சர்ப்ளஸ் ஆகவே இருக்கும். விவசாய கூலி வேலை செய்பவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் காலையில் 8 மணியிலிருந்து சாயந்தரம் மாலை 6 மணி வரையிலும் கடுமையாக வயலில் வேலை செய்கிறார். இது வந்து சரியாக 10 மணி நேரம் வேலை என்று ஆகிறது. இந்த 10 மணி நேரம் அவர்கள் செலைக்காமல் வேலை செய்யும் போது அவர்களுக்கு ஏராளமான எனர்ஜி அவர்களுடைய உடம்பை விட்டு செலவாகிறது. அவருடைய வருமானம் குறைந்த வருமானம் என்பதால் அவர்களுக்கு சத்தான சாப்பாடு என்பது கிடைப்பதில்லை. வெறும் சாம்பார் ரசம் ஓர் என்று இதைத்தான் சாப்பிடுவார்கள். காய்கறிகள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்காது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு என்று இப்படி இந்த காய்கறிகளை அவர்கள் பார்ப்பதே அபூர்வம். காய்கறிகள் இல்லாமல் தான் அவர்கள் பொதுவாக சாப்பிடுவார்கள். முட்டை, மீன், கறி வகைகள் அதை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. பெரும்பாலும் இவர்கள் இந்த உணவு பழக்கங்களில் அவர்கள் அந்த கள்ளு சாராயம் சாப்பிடுவதையும் சேர்த்துக் கொள்வார்கள். அந்த கள்ளு சாராயம் சாப்பிடும் போது எனர்ஜி இன்னும் அதிகமாக விரயமாகிறது. ஆக செய்வது கடினமான பிசிக்கல் ஒர்க். ஆனால் சாப்பிடுவது அதற்கேற்ற சத்தான சாப்பாடு இல்லை. தேவையில்லாத இந்த கள்ளு சாராயம் குடிப்பதால் இருக்கின்ற எனர்ஜி மேலும் விரயமாகும்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அதனால் இந்த விவசாய கூலி வேலை செய்பவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அடிக்கடி உடம்பிற்கு வரும் கடி தொல்லை, ஃபீவர், அல்சர், விவசாய கூலி வேலை செய்பவர்களின் நிலைமை இப்படி என்றால் வசதி படைத்தவர்களுக்கு அவர்களுக்கு சாப்பாடு சத்தான சாப்பாடாக இருக்கலாம். அவர் கையில் வருமானம் இருக்கிறது. அவர்கள் அவர்கள் பிரியப்பட்டால் சத்தான சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வசதியானவர்களுக்கும் உடல்நலக் குறைவுகள் அடிக்கடி வருவதே அதுவும் உண்டு. அது ஏன் வருகிறது என்றால் அவருடைய மனநிலையை அவர்கள் தேவையில்லாமல் கெடுத்துக் கொள்வார்கள். கோபம், அவசரம், பயம், பொறாமை, எரிச்சல், கவலை என்று தேவையில்லாத இந்த மனநிலைகளை அனுமதிப்பதால் அவர்களுக்கு எனர்ஜி ஏராளமாக இப்படி விரயமாவதால் நல்ல சத்தான உணவை சாப்பிட்டாலும் தேவையில்லாத மனநிலைகளால் அவருடைய எனர்ஜி எல்லாம் விரயமாகி அவருடைய மினிமம் பேலன்ஸ் எனர்ஜி குறைந்து போய் அவர்களுக்கு உடல்நலம் கெடுகிறது. எந்த அளவுக்கு நாம் சந்தோஷப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிக எனர்ஜி உடம்புக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு நாம் வருத்தம், கவலை, பயம், ஆத்திரம், கோபம், பொறாமை எல்லாம் வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடம்பிலிருந்து எனர்ஜி விரயமாகிறது. இந்த உண்மையே பல பேருக்கு தெரிவதில்லை. ஆனால் சத்தான உணவை சாப்பிடுகிறேன் இருந்தாலும் எனக்கு அடிக்கடி உடல் நலம் கெடுகிறது என்றால் அவர்களை எல்லாம் கவர்ந்து கவனித்தீர்கள் என்றால் தேவையில்லாமல் கோபப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், வீண் சண்டைகள் வளர்ப்பார்கள், இதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவார்கள், அடுத்தவன் முன்னேறினால் பொறாமைப்படுவார்கள். இந்த தேவையில்லாத உணர்வுகளெல்லாம் அவர்கள் அனுமதிப்பதால் தான் நல்ல சத்தான உணவு சாப்பிட்டாலும் இப்படி தேவையில்லாமல் உடல்நலத்தை அவர்கள் கெட்டுக்கொள்வார்கள். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தேவையான முக்கியமான ஆதாரமாக இருக்கிற ஃபேக்டர்ஸுக்கெல்லாம் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அவை எல்லாம் முழுமையாக இருக்கலாம். திடீரென்று நடுவில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் மிஸ்ஸிங் ஆக போய்விட்டது என்றால் கண்டிப்பாக அந்த வேலை கெட்டுவிடும், அது அங்கே பிரச்சனை வரும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கிறது, அவருக்கு மின் வசதி சிறப்பாக இருக்கிறது, அவர் ஃபேக்டரி நடத்துகின்ற இடத்துக்கு சாலை வசதி நன்றாக இருக்கிறது, அவருக்கு வேண்டிய ஆட்கள் சுலபமாக கிடைக்கிறார்கள், ரெடியாக மார்க்கெட் இருக்கிறது என்றால் அந்த அவர் ஆரம்பித்த பிசினஸ் சமூகமாக நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று நடுவில் இப்பொழுதெல்லாம் ரா மெட்டீரியல் சுலபமாக கிடைப்பதில்லை, வேலைக்கு சுலபமாக ஆள் கிடைப்பதில்லை, மார்க்கெட்டில் ஏராளமான டிமாண்ட் இருந்தது, ஆர்டர் வந்து கொண்டே இருந்தது, இப்பொழுதெல்லாம் டிமாண்ட் குறைந்து விட்டது, முன்னை போல் ஆர்டர் வருவதில்லை என்று திடீரென்று முக்கியமான ஃபேக்டரி ஏதேனும் மிஸ்ஸிங் ஆக போய்விட்டது என்றால் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்ற பிஸ்னஸ் என்பது முடங்கி போய் நஷ்டம், தொழில் தேக்கம் என்ற பிரச்சனை உருவாகிவிடும். ஆக ஏன் முதலில் ரா மெட்டீரியல் ஒழுங்காக கிடைத்துக் கொண்டிருந்து இப்பொழுது ஏன் கிடைக்கவில்லை, இங்கே கிடைக்கவில்லை என்றால் வேற எங்கேயாவது கிடைக்குமா, உள்ளூர் ஆட்கள் வேலைக்கு வந்து கொண்டிருந்தால் உள்ளூர் ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் வெளியூரிலிருந்து ஆட்களை வரவழைக்க முடியுமா, சம்மரில் பவர் கட் இருக்கிறது என்றால் ஜென்ரேட்டரை போட்டு பவர் கட் இல்லாமல் வேலை செய்ய முடியுமா என்று எது மிஸ்ஸிங் ஆகி இருக்கிறதோ அதை அவரால் வரவழைக்க முடிந்தால்தான் அவருக்கு பிரச்சனை வந்த பிரச்சனை போகுமே ஒழிய ஆரம்பத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்து திடீரென்று இப்பொழுது பவர் கட் என்று வந்து கொண்டு வந்து விட்டார்கள், என்னால் ஜென்ரேட்டரை வைத்து ஓட்ட முடியவில்லை, உள்ளூர் ஆட்களை நம்பி வேலை செய்தேன் இப்போது உள்ளூர் ஆட்கள் கிடைப்பதில்லை, வெளியூரிலிருந்து ஆட்களை வரவழைத்து எனக்கு சம்பளம் கட்டுப்படியாகவில்லை, எதையோ நினைத்துக் கொண்டு தொழில் செய்தேன் இப்பொழுது முடங்கி போய்விட்டது என்று வருத்தப்படுவார். ஆக ஆறாவது பாயிண்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்கின்றன, நெகட்டிவ் அம்சங்களும் இருக்கின்றன. எப்பொழுதுமே பாசிட்டிவ் அம்சங்கள் அதிகமாகவும் நெகட்டிவ் அம்சங்கள் குறைவாகவும் இருக்கும்படி நாம் வைத்துக் கொண்டால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும், பலன் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எந்த கட்டத்தில் நாம் நெகட்டிவ் ஃபேக்டர்கள் அதிகமாகவும் பாசிட்டிவ் ஃபேக்டர் குறைவாகவும் இருக்கிறபடி நாம் அனுமதிக்கின்றோமோ அந்த கட்டத்தில் பிரச்சனை என்று உருவாகிவிடும். ஆக ஒருவருக்கு செய்கின்ற வேலையில் பிரச்சனை வருகிறது, அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட்டன என்றால் அவருடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் அம்சங்கள் அதிகமாக இருக்கின்றன, பாசிட்டிவ் அம்சங்கள் குறைவாக இருக்கின்றன என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தீர்வு என்னவென்றால் இருக்கின்ற பாசிட்டிவ் அம்சங்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நெகட்டிவ் அம்சங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து பாசிட்டிவின் கை ஓங்கி இருப்பது போலவும் நெகட்டிவின் கை இறங்கி இருப்பது போலவும் மாற்றி அமைத்துக் கொண்டார் என்றால் அவருக்கு பிரச்சனைகளே வராது. பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் பிரச்சனைகள் வருவதை விரும்புவதும் இல்லை, அவற்றை வரவேற்பதும் இல்லை. நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி பிரச்சனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன என்றால் ஒருவேளை இவற்றால் ஏதேனும் ஒரு நன்மை இருக்கிறதோ என்று அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி சிந்தித்து பார்த்தால் ஒரு நன்மை இருக்கிறது என்று நமக்கே புரிய வரும். சிரமங்களையும் தடைகளையும் மனிதன் வெற்றிகரமாக சமாளிக்கும் பொழுதுதான் அவனுடைய திறமையும் அவனுடைய செயலாற்றலுமே வளர்கின்றன. சிரமங்களோ தடைகளோ எதிர்ப்புகளோ இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுலபமாகிவிட்டதென்றால் மனிதன் அவனுடைய திறமைகளையும் செயலாற்றலையும் வளர்த்துக் கொள்வதற்கே சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே எந்த அளவுக்கு மனிதன் சிரமங்களை அனுபவிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் திறமசாலியாக மாறுகிறான், செயல் வீரனாக மாறுகிறான் என்ற இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜும் இருக்கிறது. ஆகவே சிரமங்களை ஒரு பக்கம் யாரும் விரும்பவில்லை என்றாலும் சிரமங்கள் தான் நம்முடைய செயலாற்றலை ஊக்குவிக்கின்றன, செயலாற்றலை மேக்சிமைஸ் பண்ணுகின்றன என்னும் பொழுது ஓரளவுக்கு நாம் சிரமங்களை உதாரணமாக காட்டலாம். ஐரோப்பா கடுமையான குளிர் பிரதேசமாக இருப்பதால் வருடத்தில் 3 மாதங்கள் அங்கே கடும் குளிர் நிலவும். அந்த கடும் குளிரில் அவர்களால் விவசாயத்தை செய்ய முடியாது. ஆகிய ஐரோப்பிய விவசாயிகளுக்கு என்ன தெரியும் என்றால், 3 மாதம் நாம் விவசாயம் செய்ய முடியாது, ஆனால் வருடம் முழுவதற்கான உணவு சப்ளையை நாம் ரெடி பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் 9 மாதத்தில் 12 மாதங்களுக்கு உண்டான உணவு சப்ளையை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்ற நெருக்கடி ஐரோப்பிய விவசாயிகளுக்கு இருந்ததால் அவர்கள் ஆதி நாட்களில் இருந்தே தன்னுடைய விவசாய உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகரித்துக் கொண்டார்கள். அதாவது எந்தெந்த முறைகளில் விவசாயத்தை சிறப்பாக செய்தால் 9 மாதத்தில் 12 மாதத்துக்கு உண்டான உணவு உற்பத்தியை கொண்டு வர முடியுமோ அந்தந்த விவசாய அணுகுமுறைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்தியா போன்ற வெப்பமயமான நாட்டை பாருங்கள், இங்கே வருடம் பூராவும் நல்ல சீதோஷ்ண நிலவுகிறது, கடுமையான குளிர் என்ற அந்த பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு குளிர்காலத்திலும் நாம் பயிர் செய்யலாம், பயிர் வளரும், அறுவடை செய்யலாம். ஆக நமக்கு விவசாய உற்பத்தி என்பது 12 மாதத்துக்கு உண்டான உணவு உற்பத்தியை நாம் அந்த 12 மாதங்களே செய்து கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். 9 மாதத்தில் 12 மாத உணவு உற்பத்தியை பார்க்க வேண்டும் என்ற அவசியமோ நெருக்கடியோ நமக்கு இல்லை. இது பல நூற்றாண்டுகளாக இந்த நிலைமை நிலவுவதால் என்ன ஆயிற்று, ஐரோப்பிய விவசாயிகள் விவசாய உற்பத்தி திறனை பல மடங்கு அவர்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டார்கள். நமக்கு இந்த வருடம் பூராவும் பயிர் செய்யலாம் என்ற இந்த சலுகை இருப்பதால் நம்முடைய விவசாய உற்பத்தி திறனை நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்ளவில்லை, விவசாய உற்பத்தி திறனில் நாம் மிகவும் பின்தங்கிவிட்டோம். நாம் பின்தங்கியதுக்கு காரணமே நமக்கு ஒரு சௌகரியமான, நமக்கு ஒரு இதமான சீதோஷ்ண நிலை இருப்பதால் தான் நாம் நம்முடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை நாம் மேக்சிமைஸ் பண்ணாமல் சர்வீஸாக விட்டுவிட்டோம். அவர்களுக்கு இந்த கடும் குளிர் என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதால் அதை வெற்றிகரமாக சமாளிக்க வேண்டிய பெரும் முயற்சி எடுத்த பொழுது அதில் அவர்கள் நன்றாக தேர்ச்சி பெற்று அவர்களுடைய விவசாய உற்பத்தி திறனை அவர்கள் பிரமாதமாக உயர்த்தி கொண்டு விட்டார்கள். இன்று அவர்களையும் நம்மையும் ஒப்பிடும் பொழுது கோதுமை உற்பத்தி என்றாலும் சரி, நெல் உற்பத்தி என்றாலும் சரி, உருளைக்கிழங்கு காய்கறி வகைகள் எந்த உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் 1 ஏக்கரில் பார்க்கின்ற அளவிற்கு விளைச்சலை நம்மால் பார்க்க முடிவதில்லை. சிரமம் என்பது அவருடைய செயலாற்றும் திறனை உயர்த்தி இருக்கிறது, சௌகரியம் என்பது நம்மளுடைய செயலாற்றும் திறனை குறைத்து இருக்கிறது. இந்த உண்மையும் நாம் கருத வேண்டும். அமெரிக்கா என்ற ஒரு புது தேசத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அது வெறும் வனாந்தரமாக காடாகத்தான் இருந்தது. அங்கே குடியேறிய ஐரோப்பியர்கள் இங்கே பிழைக்க வேண்டுமென்றால் காட்டை திருத்தி விளைநிலமாக்கி பயிர் செய்தால்தான் பிழைக்க முடியும் என்று புரிந்து கொண்டார்கள். காட்டுப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு விவசாயம் செய்வது என்பது அதற்குண்டான சிரமங்கள் ஆபத்துகளை எல்லாம் அவர்கள் வெற்றிகரமாக தைரியமாக சந்திக்க முன்வந்த பொழுது இதனுடைய விளைவு என்ன ஆயிற்றென்றால் அவர்கள் கடின உழைப்பாளிகளாக, திறமைசாலிகளாக, தைரியசாலிகளாக மாறினார்கள். 2-3 நூற்றாண்டுகள் காட்டை திருத்தி விளைநிலமாக்குவதே அவர்கள் தொழிலாக வைத்துக் கொண்டதால் கடின உழைப்பாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் அவர்கள் மாறியதன் விளைவாக இன்று 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு என்ற பெயரை எடுத்துவிட்டது. இன்று அந்த கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்று நிலவவில்லை என்றாலும் அன்று வளர்த்து கொண்ட அந்த கடின உழைப்பு, அந்த திறமை, அந்த வளர்த்து கொண்ட அந்த திறமை, அந்த மனோதைரியம் எல்லாவற்றையும் இன்றும் விட்டுவிடாமல் அவர்கள் அவற்றை அப்படியே கடைபிடித்து வருவதால் அந்த முதன்மை நாடு, உலகத்திலேயே முதன்மையா பணக்கான நாடு என்ற இடத்தில் அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் இன்னும் இழக்காமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியும் ஜப்பானும் படு சேதமடைந்தன. ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் பிடித்து தகர்க்கப்பட்டன. ரயில்வே லைன்கள் நாசமாக்கப்பட்டன. பிரிட்ஜ் எல்லாம் இடிந்து விழுந்தன. டேமெல்லாம் ஏர்பிளைன் பாம்பிங்கில் இடிந்து விழுந்தன. சேதம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சேதம். இரண்டாம் உலக போரில் நேச நாடுகளுக்கு இடையே நேச நாடுகளின் தாக்குதலில் ஈடுகொடுக்க முடியாமல் ஜெர்மனியும் ஜப்பானும் தோற்ற பிறகு மீண்டும் அமைதி ஒரு வழியாக வந்த பிறகு ஜெர்மானியர்களும் ஜப்பானியர்களும் தங்களுடைய நாட்டுக்களை மீண்டும் சீர்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்ட நிதி உதவியை அமெரிக்காவே வழங்க முன் வந்து இருந்தாலும் அவர்களுடைய நாட்டை மீண்டும் நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு, நாட்டை சீர்திருத்துவதற்கு, ரிப்பேர் செய்வதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி என்பது ஒரு பெரிய அபாரமான முயற்சி. அந்த முயற்சியை அவர்கள் 1945 1960 வரை சளைக்காமல் இடைவிடாமல் எடுத்தார்கள். அதன் விளைவு என்ன ஆயிற்று என்றால், இரண்டாம் உலக போர் துவங்குவதற்கு முன்னால் ஜெர்மனியும் ஜப்பானும் அந்த இரு நாடுகளிலும் என்ன சுபீஷம் இருந்ததோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு சுபீஷம் 1960 பின்னால் அந்த நாடுகளுக்கு வந்துவிட்டது. அதாவது போரால் விளைந்த கடுமையான சேதத்திலிருந்து மீண்டு எழ வேண்டும் என்று அவர்கள் எடுத்த அந்த பெரிய முயற்சி, போர்க்காலத்துக்கு முன்னால் இருந்த என்ன சுபீட்சத்தை அவர்கள் பார்த்தார்களோ அதை விட 2-3 மடங்கு அதிகமான சுபீட்சத்தை அந்த இரு நாடுகளும் வரவழைத்துக் கொண்டன. அதாவது அந்த போர் என்ற நெருக்கடியை சமாளிப்பதற்காக பணக்காரட்டும் திறனை பல மடங்கு உயர்த்துவதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக அமைகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. சௌகரியமான வாழ்க்கை, சுலபமான வாழ்க்கை, சிரமமில்லாத வாழ்க்கை நம்முடைய செயலாற்றும் திறனை குறைக்கிறது என்பதை பல பெரிய பணக்கார குடும்பத்தினர் உணர்ந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம் இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நேரடியாக பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவதில்லை. பணிய பெரிய பணக்கார குடும்பத்து வாரிசாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளி நிலையில் தான் அவனை வாழ்க்கையை தொடங்க வைக்கிறார்கள். சாதாரண தொழிலாளிகளுக்கு உண்டான எல்லா சிரமங்களையும் அனுபவித்து அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கும் வகையில் அவர்கள் தங்களுடைய திறமைகளை படிப்படியாக வளர்த்து கொண்ட பின்னர் தான் அவர்களுடைய குடும்ப பிசினஸ் சாம்ராஜ்யத்திலேயே அவர்கள் 10-15 வருடம் கழித்து தான் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள். கல்லூரியில் படித்துவிட்டு வெளியில் வந்தார் கோடீஸ்வரனுடைய வாரிசு. உடனே தகப்பனாருக்கு அடுத்தபடியாக கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் அமர்ந்தார் என்று அவர்கள் அப்படி செய்வதில்லை. சாதாரண ஒர்க்கர் லெவலிலேயே ஆரம்பித்து படிப்படியாக அவனை உயர்த்துகிறார்கள் என்றெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன். இந்த செட்டி நாட்டு பணக்காரர்கள் இதை பரம்பரையாக செய்கிறார்கள் என்று என் தகப்பனார் சொல்கிறார். அதாவது ஒரு செட்டி நாட்டு தொழிலதிபர் அவருக்கு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் தன்னிடமே வைத்துக் கொள்ளாமல் அவருக்கு தெரிந்த இன்னொரு செட்டி நாட்டு தொழிலதிபரிடம் ஒர்க்கர் லெவலில் வேலை செய்வதற்கு அனுப்புவாராம். அவர் இந்த பிள்ளைகளை வெறும் தொழிலாளிகளாக ஏற்றுக்கொண்டு 10-15 வருட கால அளவில் காலி அறைக்க ஆள், காலாள், அரையாள், முக்கால் ஆள், முழு ஆள் என்று படிப்படியாக அவர்களை தேர்ச்சி பெற செய்து பின்னர் தான் தம்முடைய நண்பரிடம் திரும்பி அனுப்புவார்களாம். ஆக இப்படி படிப்படியாக சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயரும் பொழுது அதற்குண்டான சிரமங்களை அவர்கள் சமாளிக்கும் பொழுது அவர்களுடைய செயலாற்றும் திறன், அவருடைய நிர்வாக திறன் எல்லாம் சிறப்பாக உயர்ந்து விடுகிறது. பின்னர் அவர்கள் தகப்பனாருடைய அவருடைய சொந்த கம்பெனியிலேயே பெரிய பொறுப்பில் அமர்த்தப்படும் பொழுது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அந்த பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு வந்து விடுகிறது. உலகிலேயே பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் அவர்கள் மைக்ரோசாப்ட் ஐடி கம்பெனியுடைய உரிமையாளர். பில்கேட்ஸினுடைய சொத்தின் சொத்தம் மொத்த மதிப்பு $50 பில்லியன் என்று சொல்கிறார்கள். நாம் ரூபாய்க்கு நாம் $1.45 மதிப்பு என்று போட்டால் கூட $50 பில்லியன் என்பது 2,25,000 கோடி என்று வருகிறது. இது நாம் கற்பனையே செய்ய முடியாத ஒரு பிரம்மாண்டமான தொகை. 2,25,000 கோடி என்பது நம்முடைய கற்பனையே இல்லாத ஒரு தொகை. இந்த தொகையை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருக்கு 3 பிள்ளைகள். இப்போது அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஏதோ 8 வயசு 10 வயசு என்று தான் இருக்கிறது. யாரும் இன்னும் மேஜர் ஆகவில்லை. அவர் தன்னுடைய கம்பெனி மீட்டிங்கில் எல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்கிறார், எனக்கு $50 பில்லியன் இருக்கலாம், ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் ஆளுக்கு $300 மில்லியன் தான் கொடுப்பதாக தீர்மானித்துள்ளேன். அதற்கு மேல் கொடுத்தால் அவர்கள் வீணாகி விடுவார்கள். நூற்றுக்கு மேல் கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை, அதுதான் என் தீர்மானம் என்று அவர் இப்பொழுதே பேசிக்கொண்டிருக்கிறார். 2,25,000 கோடி சம்பாதித்த பிறகு 3 பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஆளுக்கு $300 மில்லியன் தான் கொடுப்பார் என்றால் இது $900 மில்லியன் தான் வருகிறது. $900 மில்லியன் என்பது $50 பில்லியன் சொத்தில் ஒரு 2% கீழே தான் இருக்கிறது. தன்னுடைய பிரம்மாண்டமான சொத்து சேர்ப்பில் ஏதோ 2% தான் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொடுக்க போகிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் அது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் 18 வயது கடந்த பிறகு மேஜர் ஆன பிறகு உங்கள் தகப்பனார் இப்படியெல்லாம் முடிவெடுத்துள்ளார்கள் என்று அவர்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இது அதைவிட பெரிய ஆச்சரியம். சம்பாதித்த பெருந்தொகையில் ஏதோ சொல்பத்தை தான் பிள்ளைகளே கொடுப்பேன் என்று அவர் பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுதான் அவருடைய இஷ்டம் என்றால் சரி, ஏதோ இந்த $300 மில்லியன் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு மேல் நாங்கள் கேட்கவில்லை, அவர் எங்களுக்கு நல்லது தான் செய்கிறார், நாங்களும் திறமைசாலிகளாக கெட்டிக்காரர்களாக வாழ்க்கை தலையெடுக்க வேண்டும் என்றால் நாங்களும் சொந்தமாக அபாரமாக அவரை போல உழைத்து கற்க வேண்டியெல்லாம் கற்றுக்கொண்டு நாங்களும் தலையெடுப்பதற்கு ஏதோ மினிமம் கொடுத்தார் என்றால் அதுவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் பேசினார்கள் என்றால் அதுவும் நமக்கு இதைவிட பெரிய ஆச்சரியமாக அது இருக்கும். அவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் வழங்கப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்படியும் தாப்பனாருடைய அரேஞ்ச்மெண்ட்டை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பெரிதாக நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நாங்களே உழைத்து சம்பாதித்துக் கொள்கிறோம் என்று அவர் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. நம் நாட்டு பிள்ளைகள் இப்படி சொல்வார்களா என்றால் நிச்சயமாக நம் நாட்டு பிள்ளைகள் இப்படி சொல்ல மாட்டார்கள். எல்லாவற்றையும் முழுமையாக எங்களுக்கு கொடுங்கள் என்று அவர்கள் கோர்ட்டில் தாப்பனார் மேல் கேஸ் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நாட்டு அமெரிக்க பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக மீண்டும் மீண்டும் நான் என்ன வலியுறுத்தி விரும்புகிறேன் என்றால் மனிதன் நெருக்கடிக்கு ஆளாகும் போதுதான் அவனுடைய செயலாற்றும் திறனையே அவன் உயர்த்தி கொள்கிறான். நாம் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போதுதான் நம்மை சுற்றியுள்ள வாய்ப்புகளினுடைய அருமையே நமக்கு தெரிகிறதே ஒழிய வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து விட்டால் நாம் வசதியாக சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி உள்ள வாய்ப்புகள் நமக்கு அவ்வளவாக தெரிவதே கிடையாது. நம் நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த ஏழை குடும்பத்து பிள்ளைகள் தான் இந்த பள்ளி படிப்பு கல்லூரி பிள்ளைகள் என்பதை அவ்வளவாக பாராட்டிக் கொள்வதாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்த ஏழை குடும்பத்து பிள்ளைகளுக்கு அந்த ஏழ்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவனுக்கு ஏதேனும் ஒரு சப்போர்ட் கிடைக்க வேண்டும். ஆகா, இந்த படிப்பு என்ற ஒரு சப்போர்ட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த படிப்பை காரணமாக வைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடலாம். அரசாங்கம் நமக்கு பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறது, கல்லூரிகளை வைத்திருக்கிறது என்றால் அங்கே போய் ஒழுங்காக படித்து ஒரு டிகிரியை வாங்கி கொண்டு நமக்கு பிடித்த ஒரு வேலையை சேர்ந்து கொண்டால் நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நம் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற அந்த அந்த படிப்பு என்ற அந்த வாய்ப்பினுடைய அருமை அந்த ஏழை பிள்ளைகளுக்குத்தான், அவர்களுக்கு தான் சிறப்பாக தெரியுது. ஒழிய பணக்கார குடும்பத்து பிள்ளைகளுக்கு அந்த படிப்பினுடைய அருமை அவ்வளவாக தெரிவதில்லை. அவர்களை கேட்டால் எனக்கு படிப்பு வந்தா நான் படிப்பேன், அப்படி படிப்பு வரலன்னாலும் எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை, எங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதெல்லாம் வச்சுட்டு நான் படிச்சுக்குவேன், எனக்கு படிப்பு விட்டா எனக்கு வாழ்க்கையில எனக்கு வந்து சொல்யூஷன் இல்லைன்னு கிடையாது, எனக்கு வேற சப்போர்ட் இருக்கு, எனக்கு பயம் இல்லை, படிப்பு வரலன்னா பரவாயில்லைன்ட்டு அவர்கள் அதை படிப்பினுடைய அருமையை அவர்கள் அவ்வளவு பாராட்டி பேச மாட்டாங்க. இந்த ஏழை குடும்பத்து பிள்ளைகள் தான் மார்க் குறைகிறது என்றால் பயப்படுவான், பள்ளிக்கு போக முடியாமல் உடம்புக்கு வந்து விட்டால் ஒரு நாள் கிளாஸ் போக முடியலையே இன்னைக்கு என்ன பாடம் எடுத்துருக்கலாம் என்று பயப்படுவான். கூட இந்த பணக்கார குடும்பத்து பிள்ளைகள் ஒரு வாரம் படுக்கையில் இருந்தால் கூட அவர்கள் கிளாஸ் கட் ஆகிவிட்டது என்று அவர்கள் ஃபீல் பண்ணுவது. ஆக வாய்ப்பினுடைய அருமை சிரமத்தில் இருப்பவனுக்கு தான் தெரிகிறதே ஒழிய வசதியில் இருப்பவனுக்கு அந்த வாய்ப்பினுடைய அருமையே தெரிவதில்லை. ஆகவே தான் வாழ்க்கையை ஒரு நெருக்கடியில் நெருக்கடியை உண்டு பண்ணி தான் நமக்கு வாய்ப்பினுடைய அருமையை புரிய வைக்கும். நான் சொல்ல வருகின்ற கருத்துக்கு சிறந்த உதாரணமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறது. இந்த கம்யூனிட்டி நீண்ட காலமாக வறுமையை அனுபவித்த ஒரு கம்யூனிட்டி ஆகும். ஆகவே இவர்களுக்கு இந்த வறுமையிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்ற தீராத ஆர்வம் நிறையவே உண்டு. ஆங்கிலேயன் வந்தபொழுது அவன் இந்த சிவில் சர்வீஸ் என்ற இந்த அரசாங்க உத்தியோகத்தை அவன் ஏற்படுத்தினான். அரசாங்க உத்தியோகம் என்பது நிலையானது, பாதுகாப்பானது, ரெகுலராக வருமானம் கிடைக்கும். இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அதை கவனித்தார்கள். ஆகா, இந்த அரசாங்க உத்தியோகத்தில் சேர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் நன்றாக படித்து பட்டம் வாங்கினால் அரசாங்க உத்தியோகத்தில் சேரலாம் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆகவே அவர்கள் அந்த ஆங்கிலேய அரசாங்கம் கொடுத்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் படிப்பில் அபாரமான ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். படிப்பை அவர்கள் அவ்வளவு கெட்டியாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக பிடித்து கொண்டார்கள். ஆங்கில அரசாங்கம் போய் காங்கிரஸ் அரசாங்கம் வந்த பிறகு வந்தபொழுது கூட இந்த படிப்பு என்ற அந்த சப்போர்ட் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை, நல்ல வருமானம், ஒரு வசதியான வாழ்க்கை என்று அமைந்தது. ஆக வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த ஒரு பிரஷர் அவர்களுக்கு இருந்த பொழுது படிப்பு என்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். 1967 பின்னால் இந்த திராவிட கழகங்களுடைய ஆட்சி ஆரம்பித்தது. மீண்டும் அவர்களுக்கு நெருக்கடி வந்துவிட்டது. திராவிட கழகங்கள் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், அது இது என்று கொண்டு வந்து அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகளை இந்த திராவிட கட்சிகள் மிகவும் குறைத்து விட்டன. ஆக அரசாங்கத்தை இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை, பிழைப்பிற்கு வேறு ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ற நெருக்கடிக்கு அவர்கள் மீண்டும் ஆளானார்கள். வேற என்ன செய்தால் நன்றாக சம்பாதிக்கிறான், பழையபடி ஒரு வசதியை பார்க்கலாம் என்று அவர்கள் தேட ஆரம்பித்த பொழுது இந்த ஐடி ஃபீல்டு என்பது ஒன்று ஓப்பன் ஆகியது. ஆகா, இந்த ஐடி ஃபீல்டில் ரிசர்வேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட், நாம ஐடி கோர்ஸ் எல்லாம் படித்து விட்டோம் என்று ஐடியில் நுழைந்தால் அபாரமாக சம்பாதிக்கலாம் என்று மீண்டும் இவர்கள் எல்லோருமே ஐடி கோர்ஸில் சேர்ந்து ஐடி பட்டதாரிகளாக மாறி ஐடி கம்பெனிகளில் சேர்ந்து இப்பொழுது சிறப்பாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலும் நிறைய பேர் இப்பொழுது உள்நாட்டிலேயே சம்பாதிக்காமல் ஆன் சைட் ஒர்க் என்று வெளிநாடுகளில் சென்று அங்கே லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இந்த வறுமை என்ற நெருக்கடி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகிறதே ஒழிய அந்த நெருக்கடியால் அவர்கள் பின்தங்குவது இல்லை, அந்த நெருக்கடியை அவர்கள் காரணமாக வைத்து தன்னுடைய செயலாற்றும் திறனை உயர்த்தி கொண்டு அவர்கள் மேலே மேலே சமூகத்தில் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே அவர்களுடைய உயர்வுக்கு காரணமே அவர்களுக்கு வருகின்ற அந்த நெருக்கடிகள் தான். ஆனால் இந்த மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் ஆங்கிலேயன் ஆட்சி புரிந்த காலத்தில் கூட மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு இந்த படிப்பினுடைய அருமை அவ்வளவு தெரியாமல் போய்விட்டது. நமக்கு விவசாயம் இருக்கிறது, நமக்கு வியாபாரம் இருக்கிறது, நமக்கு குலத்தொழில் இருக்கிறது, படிப்பு வரவில்லை என்றால் என்ன, நான் வயலுக்கு போய் விவசாயம் பார்க்கிறேன், கடையில் உட்கார்ந்து கொள்கிறேன், என்னுடைய குலத்தொழில் தச்சு தொழில் இருக்கிறது, கருமாற தொழில் இருக்கிறது, பத்திர தொழில் இருக்கிறது, அதில் நான் பயிற்சி கொள்கிறேன் என்று மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவர்களுக்கு இந்த விவசாயம் வியாபாரம் அந்த கிராஃப்ட் என்று அந்த சப்போர்ட் இருந்ததால் படிப்பு தான் எல்லாம் என்ற இடத்திற்கே அவர்கள் வரவில்லை. அதனால் அவர்கள் படிப்பை பின்தங்கி விட்டார்கள். இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு படிப்பை விட்டால் வேற பிழைப்பதற்கு வழி இல்லை என்ற இடத்தில் இருந்ததால் படிப்பே அவர்களுக்கு பிரதானமாகி இப்பொழுது அதை வைத்துக் கொண்டே அவர்கள் மேலே மேலே போய் கொண்டிருக்கிறார். ஆக வாய்ப்புகள் என்று வரும்பொழுது அது நெருக்கடியாக ஆரம்பித்து அது பின்னர் வாய்ப்பாக மாறுகிறது. நெருக்கடிகள் நம்மை கடின உழைப்பாளிகளாக மாற்றுகின்றன, நம்மை திறமைசாலிகளாக மாற்றுகின்றன, நம்மை தைரியசாலிகளாகவும் மாற்றுகின்றன. ஒரு வாய்ப்பு என்று வந்தால் அதில் ஏதேனும் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கலை வெற்றிகரமாக சமாளிக்க வேண்டுமென்றால் ஒரு தைரியசாலியாக இருந்தால்தான் அந்த சிக்கலையும் மீறி அந்த வாய்ப்புக்கு உண்டான பலனை நம்மால் பார்க்க முடியும். ஆங்கிலேயன் நம் நாட்டை ஆட்சி செய்யும்பொழுது உயர்கல்வி வேண்டுமென்றால் அது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜுக்கு சென்று படித்தால்தான் உயர்கல்வி கிடைக்கும் என்ற வாய்ப்பு கலாச்சாரத்தில் வெளிநாட்டு சென்று செல்வது தவறு என்ற ஒரு கலாச்சார தடை ஒன்று இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, கெட்டு பட்டணம் போனது என்ற ஒரு பழமொழி இருக்குது. அதாவது ஒன்றுமே இல்லாதவன் தான், கிராமத்தில் நிலத்தை இழந்தவன், தொழிலை இழந்தவன் தான் பிழைப்பதற்கு வழியில் இருந்து பட்டணம் போவான் என்று ஒரு பழமொழி உண்டு. அதே ரீதியில் சொந்த நாட்டில் பிழைக்க முடியாதவன் தான் வெளிநாட்டுக்கு பிழைக்க போவான் என்ற ஒரு பழமொழி என்ற ஒரு கருத்து நிலவியது போல இருக்கிறது. ஆனால் ஒரு வெளிநாட்டுக்கு பிழைக்கப் போகிறான் என்றால் இங்கே ஒன்றுமே இல்லாதவன் தான் வெளிநாட்டுக்கு போகிறான் என்ற ஒரு அவப்பெயர் வருவதால் வெளிநாட்டுக்கு போவதே ஒரு தவறு என்ற ஒரு கலாச்சார தடை இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டில் இருந்து வந்தது. உயர்கல்வி வேண்டுமென்றால் அது இங்கிலாந்தில் தான் கிடைக்கும். ஆனால் வெளிநாடு செல்வதோ தவறு என்ற ஒரு கலாச்சார தடை இருக்கிறது. அப்ப இந்த தடையை மீறி தைரியமாக வெளிநாடு செல்ல யாரால் முடிகிறதோ அவர்களுக்குத்தான் உயர்கல்வி என்ற இடம் உயர்கல்வி பலிக்கும் என்ற நிலை வந்துவிட்டது. அப்படி இந்த கலாச்சார தடை மீறி சென்றவர்கள் தான் காந்திஜி அவர்கள், நேருஜி அவர்கள், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள், சர்தார் பட்டேல் அவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த கலாச்சார தடையை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் எனக்கு உயர்கல்வி வேண்டும், நான் ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் சென்று படித்து விட்டு வருகிறேன் என்று தைரியமாக கிளம்பி சென்றார்கள். அவர்களுக்கு உயர்கல்வி கிடைத்தது. பெரிய லாயர்களாக காந்திஜி அவர்களும் நேருஜி அவர்களும் பட்டேல் அவர்களும் திரும்பி வந்தார்கள். பகவான் ஆக்ஸ்போர்ட் எஜுகேட்டட், கேம்பிரிட்ஜ் எஜுகேட்டட் கிராஜுவேட்டாக திரும்பி வந்தார். ஆனால் இந்த துணிச்சலோ தைரியமோ இல்லாமல் வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வந்தால் ஜாதி பிரஷ்டம் பண்ணிவிடுவார்கள், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டு வந்துவிடும் என்று இவர்கள் பயந்து போகாமல் இருந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆக்ஸ்போர்ட் எஜுகேஷனோ கேம்பிரிட்ஜ் எஜுகேஷனோ கிடைத்திருக்காது. சாதாரண பள்ளி படிப்போது அவருடைய படிப்பை நிறுத்தி இருப்பார்கள். ஆனால் அந்த தவறுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை, தைரியமாக போய்விட்டு வந்தார்கள். அம்மாதிரி தான் சுய தொழில் என்றால் அதில் நிறைய வருமானம் இருக்கிறது, பெரிய சுபீட்சம் காத்திருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் சுய தொழிலுக்கு உண்டான ரிஸ்க் என்ற ஒரு இடமும் இருக்குது. அந்த ரிஸ்கை தைரியமாக யாரால் ஃபேஸ் பண்ண முடியுமோ அவர்களுக்குத்தான் அந்த அபரிமிதமான வருமானம் கைமேல் பலனாக கிடைக்கும் என்ற அந்த இடத்தையும் நாம் கருத வேண்டும். நம் நாட்டு மக்களுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கின்ற இடமே மக்கள் அச்சப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த செக்யூரிட்டி தான் மிக மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வேலை செக்யூராக இருக்க வேண்டும், மாதம் மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக வருமான சம்பளத்தை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியும் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் பே இன்கமும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தான் கிடைக்கிறது என்னும்போது, இன்று வரையிலும் ஆங்கிலேயன் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரையிலும் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் கிடைக்கின்ற அந்த செக்யூரிட்டிக்கும் அந்த ரெகுலாரிட்டியாக பேருக்கும் மக்கள் அவ்வளவு பிரியப்படுகிறார்கள், அதற்கு அவ்வளவு மரியாதையும் வரவேற்பும் இன்று வரை இருக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்ற வரன்களுக்கு பெண் பார்க்கும் படத்தில் கூட அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். எடுத்த உடனே கேள்வி என்ன கேட்கிறார்கள், அவருக்கு என்ன கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாரா, அப்படி என்றால் பெண் பார்க்க வர சொல்லுங்கள். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இல்லை, ஏதோ பிரைவேட் கம்பெனியில் இருக்கிறார் என்றால் அவர் தரகர்களிடம் பெண்ணை பெற்றவர் சொல்கிறார், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவரா பார்த்து அழைத்து கொண்டு வாருங்கள், இந்த பிரைவேட் கம்பெனி இருப்பவர்களாம் வேண்டாம் என்று அவர் எடுத்த உடனே சொல்லிவிடுகிறார். ஆக இந்த பெண் பார்க்கும் படலம் வரையிலும் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை நம் நாட்டில் வேறு எவருக்கும் கிடைப்பதில்லை. நாட்டில் தொழில் வளத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தொழில் முனைவர்களுக்கான நிறைய கருத்தரங்குகளையும் செமினார்களையும் நடத்தத்தான் செய்கிறார்கள். அம்மாதிரி கருத்தரங்குகளுக்கும் செமினார்களுக்கும் நிறைய பேர் தொழில் முனைவர்கள் விரும்பி வரத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்தரங்குகளின் செமினார்களிலும் சொற்பொழி வாட்டுகின்றவர்கள் சுய தொழில் செய்வதில் என்னென்ன பலன் இருக்கிறது, அதற்குண்டான அணுகுமுறைகள் என்ன, அதற்குண்டான வாய்ப்புகள் என்ன என்று விளக்கமாக எவ்வளவுதான் பேசினாலும் 300 பேர் இப்படிப்பட்ட கருத்தரங்குக்கு வந்து 2 நாள் 3 நாள் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு போகிறார்கள் என்றாலும் அந்த 300 பேரில் ஆக்சுவலாக தொழிலில் இறங்குபவர்கள் ஏதோ 30-40 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த செமினார்களுக்கு வருகின்ற ஸ்பீக்கர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் கிளிப்பிள்ளைக்கு சொல்வதைப் போல விளக்கமாக சொல்லிதான் பார்த்தோம், இருந்தாலும் வருபவர்களுக்கு சேலரி ஜாபில் இருக்கின்ற செக்யூரிட்டியை போல சுய தொழிலில் செக்யூரிட்டி இல்லை, ரிஸ்க் எடுக்க அப்படி பயப்படுகிறார்கள், அது என்னாவது இது என்னாவது என்று அவர்களுக்கு மேலும் மேலும் தயக்கம் தான் வருகிறது. தயக்கத்தை எல்லாம் உதிரை தள்ளிவிட்டு தைரியமாக இறங்குவது, 100 பேர் வந்தால் 30 பேர் தான் சுய தொழிலில் ஆக்சுவலாக இறங்குகிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் சேலரி ஜாபுக்கு தான் போகிறார்கள் என்று அந்த செமினாருக்கு வருகின்ற அந்த ஸ்பீக்கர்ஸே சொல்கிறார்கள். அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆக வாய்ப்புகள் வேண்டும் என்று நமக்கு ஆர்வம் இருப்பது ஒரு பக்கம் உண்மை, ஆர்வம் இருந்தால் தைரியமாக அந்த வாய்ப்பை எதிர்கொள்ளும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உண்மை. எனக்கு இருக்கின்ற ஆர்வத்துக்கு ஏற்றபடி எனக்கு வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையவில்லை, வாய்ப்புகள் என்னை தேடி வரவில்லை, எனக்கு பொறுமை இல்லை என்று சில பேர் சொல்கிறார். அவர்களுக்கு என் தாப்பா என்ன சொல்கிறார், உன்னை தேடி வாய்ப்பு தானாக வர வேண்டும் என்று காத்திருக்க உனக்கு பொறுமை இல்லை என்றால் நீயே வாய்ப்பை உண்டு பண்ணி கொள்ளலாம் என்று சொல்கிறார். அதாவது முன்னேற வேண்டும், பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று கட்டுக்கடங்காத ஆர்வம் நமக்கு மனதில் எழுந்தது என்றால் தாப்னா என்ன சொல்கிறார், அந்த கட்டுக்கடங்காத ஆர்வம் நம்மை சுற்றியுள்ள நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் அதற்கேற்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும், அந்த வாய்ப்பு நம் கண்ணில் தெரியும்படி செய்யும், நம் மனதில் படும்படி செய்யும் என்று அவர் சொல்கிறார். இத்தகைய ஒரு பிரின்சிபலுக்கும் நாம் பிரைட் அண்ட் பிரிட்ஜஸ் கதையிலேயே நிறுவனங்களை பார்க்கலாம். மிஸ்ஸஸ் பென்னட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டி என்ற பழமொழி நம் நாட்டிற்கு மட்டும் உண்மை இல்லை, மேலை நாடுகளுக்கும் அதுதான் உண்மை. இந்த 5 பெண்களையும் நல்ல இடத்தில் சிறப்பான வரன்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உண்டு பண்ணி தர வேண்டும் என்ற அவசரம், அந்த கவலை அந்த அம்மாவிற்கு நிறையவே இருந்தது. நம் ஊரில் சிறப்பான மாப்பிள்ளைகள் என்றால் நான் எங்கே போவேன், சிறப்பான மாப்பிள்ளைகளின் பெண்களை தேடிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் மிகவும் ஆர்வப்பட ஆரம்பித்து விட்டார். அவருடைய ஆர்வம் வீண் போகவில்லை. டார்சி பிங்லி என்று லண்டனிலிருந்து அவர்களுடைய பெண்களை தேடிக்கொண்டு 2 சிறப்பான வரன்கள் வந்தார்கள். அவர் எதிர்பார்த்ததைப் போலவே அவருடைய கவனம் அவர் இவருடைய பெண்களின் மேல் திரும்பியது. நமக்கு என்ன தெரிகிறது, இவருடைய ஆர்வம்தான் டார்சி பிங்லி போன்ற அந்த சிறப்பான இளைஞர்களை அவருடைய அந்த கிராமத்திற்கு வரவழைத்திருக்கிறது என்று நமக்கு இந்த கதையினுடைய புக்கிலேயே தெரிகிறது. அமெரிக்கா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அதன் பின்னாலும் இப்படி அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாலும் இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வருகிறது. அதாவது அமெரிக்காவை அவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தார்கள். 16ஆம் நூற்றாண்டு அளவில் ஐரோப்பாவில் முடியாட்சியும் பிரபுக்களின் ஆட்சியும் தான் நிலவி கொண்டிருந்தது. ஏழை எளிய ஐரோப்பிய மக்கள் எந்த வசதியும் இன்றி எந்த சுதந்திரமும் இன்றி ஏழ்மையில்தான் பிரபுக்களுக்கும் மன்னர்களுக்கும் கட்டுண்டு அடிமைகளாக கிடந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மனதில் ஒரு தீராத ஆர்வம், எப்படியாவது இந்த பிரபுக்களுடைய ஆட்சி, இந்த மக்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக நாம் விரும்புகின்ற தொழில் செய்ய வேண்டும், நல்ல வருமானத்தை பார்க்க வேண்டும், அப்படி வாழ்க்கை சூழ்நிலை மாறுமா, எப்பொழுது மாறும் என்று அந்த ஐரோப்பா முழுவதும் சாதாரண பொதுமக்கள் இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். சாப்ளா என்ன சொல்கிறார், இந்த சாதாரண ஐரோப்பிய பொதுமக்களுக்கு சுதந்திரம் வேண்டும், முன்னேற வாய்ப்பு வேண்டும், வருமானத்தை பார்ப்பதற்கு வழி வேண்டும் என்று இவருடைய தீராத ஆர்வம் தான் அமெரிக்கா என்ற ஒரு புது கண்டத்தையே கண்டுபிடிப்பதற்கு வழி செய்தது என்று சொல்கிறார். அந்த ஆர்வமே இவர்களுக்கு இல்லை என்றால், இவர்களும் வசதியாக சிறப்பாக இருந்திருந்தார்கள் என்றால், ஐரோப்பிய கடற்படை கடற்படையை சேர்ந்தவர்கள் இப்படி வெளிநாடுகள் எங்கேனும் இருக்கிறார்கள் தேடி கொண்டு போயே இருக்க மாட்டார்கள். அப்படியே போயிருந்தாலும் அமெரிக்கா அவர்கள் கண்ணில் பட்டிருக்காது. அமெரிக்கா என்ற ஒரு புதிய தேசம் இந்த ஐரோப்பிய மாலுமிகளின் கண்ணில் பட்டதற்கு காரணமே இங்கேனும் இந்த பிரபுக்களுடைய மன்னருடைய ஆட்சியில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு இடம் வேண்டும், அவரவர்கள் விரும்பிய தொழிலை செய்வதற்கு ஒரு அனுமதி வேண்டும், நல்ல வருமானத்தை பார்க்க வேண்டும் என்று ஐரோப்பிய பொதுமக்கள் அவ்வளவு விரும்பியதால் தான் இந்த புதிய அமெரிக்கா என்ற ஒரு தேசமே கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அதுதான் முக்கிய காரணம் என்று என் தாப்பனாக எழுதுகிறேன். அதே ரீதியில் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு வழி தெரிய வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு தெரிய வேண்டும் என்று நாம் கட்டுக்கடங்காத ஆர்வத்தை நம்முடைய மனதில் வளர்த்துக் கொண்டோம் என்றால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலும் நேற்று வரை இல்லாத புதிய வாய்ப்பு உடனடியாக உருவாகும். மிஸ்ஸஸ் பென்னட்டை நோக்கி டார்சியும் பிங்லியும் வந்ததைப் போல நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை கேட்டபடி நம்மை உயர்த்துவதற்கான புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். வாய்ப்புகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையே ஒரு வினோதமான தொடர்பு ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய நெருக்கடியை நாம் வெற்றிகரமாக சமாளித்தோம் என்றால் அதுவே ஒரு பெரிய வாய்ப்பாக மாறிவிடும். அம்மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை நாம் தவறாக பயன்படுத்தினோம் என்றாலும் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறிவிடும். இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. ஒரு இன்எஃபிஷியண்டாக இருக்கின்ற ஒரு கம்பெனியை எடுத்துக்கொள்ளுங்கள், திடீரென்று மிகவும் எஃபிஷியண்டாக செயல்படக்கூடிய ஒரு போட்டி கம்பெனி அவர்களுக்கு ஊருக்கு அவருடைய ஊருக்கு திடீரென்று வந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த போட்டி கம்பெனியுடைய அறிமுகம் என்பது ஒரு பெரிய நெருக்கடியாக, ஒரு பெரிய தொந்தரவாகத்தான் தெரியும். ஆனால் சரி, நாம் இன்எஃபிஷியண்டாக இது நாள் வரையிலும் இருந்தோம், அதுவே ஒரு பெரிய தவறு. அதனால்தான் இப்போ எஃபிஷியண்டாக இன்னொரு கம்பெனி வந்தால் நமக்கு அது ஒரு பெரிய தொல்லையாக தெரிகிறது. இனிமேல் நாம் இன்எஃபிஷியண்டாக இருக்கக்கூடாது, நாமும் அந்த புதிய கம்பெனியை போல எஃபிஷியண்டாக மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சி எடுத்து அவர்களும் தன்னிடம் இருக்கின்ற எல்லா இன்எஃபிஷியன்சிகளையும் கலைந்து விட்டு தன்னையும் எஃபிஷியண்டான கம்பெனியாக மாற்றி கொண்டார்கள் என்றால், போட்டி கம்பெனி நன்றாக சம்பாதிப்பதைப் போலவே இவர்களும் எஃபிஷியண்டான பிறகு இவர்களும் நன்றாக சம்பாதிப்பார்கள். இன்எஃபிஷியண்டாக இருந்த போது என்ன வருமானத்தை பார்த்தார்களோ அதை விட 10 மடங்கு அதிக வருமானத்தை எஃபிஷியண்டாக மாறிய பிறகு இவர்களும் பார்ப்பார்கள், இந்த கம்பெனியும் வளரும். ஆக எஃபிஷியண்டான ஒரு புதிய கம்பெனி என்பது ஆரம்பத்தில் ஒரு பெரிய நெருக்கடியாக, பெரிய தலைவலியாகத்தான் இவர்களுக்கு வருகிறது. ஆனால் அந்த நெருக்கடியை இவர்கள் வெற்றிகரமாக சமாளிக்கும் பொழுது இவர்களுடைய வருமானம், இவர்களுடைய செயலாற்றும் எல்லாமே இவர்களுக்கு அதிகமாக உயர்கிறது. அந்த நெருக்கடியால் தான் நாங்களும் எஃபிஷியண்டாக மாறினோம். அந்த நெருக்கடியை வராமல், அந்த போட்டி வராமல் இருந்தால் நாங்கள் ஏற்கனவே போல மிகவும் இன்எஃபிஷியண்டாக சுமாரான வருமானத்தை பார்த்துக் கொண்டு தான் இருப்போம் என்று அவர்களே சொல்வார். இன்எஃபிஷியண்டாக இருக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் முன்னேற வேண்டும் என்றால் எஃபிஷியண்டான ஒரு போட்டி கம்பெனி என்ற அந்த நெருக்கடி வந்தால்தான் அவர்கள் மாறுவார்கள். ஆக தவறான ஒரு ஆக ஒரு தாங்க முடியாத ஒரு நெருக்கடி என்று வரும்பொழுது அதை வெற்றிகரமாக அவர் சமாளிக்கும் பொழுது அவர்களுக்கு அதுவே ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுகிறது. ஒரு படித்த ஒரு பெண்மணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் படித்திருக்க படிப்புக்கு அவர் வெளியில் ஒரு வேலையை சேர்ந்தார் என்றால் அவர் 10,000-15,000 சம்பாதிக்கலாம். இருந்தாலும் அவருக்கு வேலைக்கு வெளியில் செல்ல இஷ்டம் இல்லை. என் கணவர் நிறைய படித்தவர், அவர் நிறைய சம்பாதிக்கிறார், அவருடைய வருமானத்திலேயே நான் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன், நான் வீட்டோடு சமையல் செய்து கொண்டு தான் நிற்க விரும்புகிறேன், நான் வேலைக்கு போக விரும்பவில்லை என்று கணவனுடைய வருமானத்தை பிரித்தாக நம்பிக்கொண்டு அவர் வீட்டிலேயே இருக்கிறார் என்று இப்போது கணவர் திடீரென்று விபத்தில் அடிபட்டு கை கால்கள் எல்லாம் பலத்த சேதமடைந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்டாக அட்மிட் ஆகிறார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்ற டாக்டர்கள் கால் எல்லாம் பலத்த அடிபட்டிருக்கிறது, இப்பொழுது அவரால் நடக்கவே முடியாது, நாங்கள் முறையாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் பழையபடி நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 2 வருடம் ஆகும், அந்த 2 வருடமும் இவரை நீங்கள் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும், இவரால் வேலை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் இப்பொழுது இவருடைய நிலைமை என்னாவது? கணவனுடைய வருமானத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப தலைவிக்கு 2 வருடம் கணவனுடைய வருமானத்தை பார்க்க முடியாது என்ற நிலைமை வந்தால் அதுதான் அவரை பொறுத்தவரை ஒரு பெரிய நெருக்கடி. ஆக வருமானமே இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது இவர் வெளியில் சென்று சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். நானும் படிச்சிருக்கேன், இதுவரைக்கும் என்னுடைய படிப்பை பயன்படுத்தி ஒரு வருமானத்தை பார்க்கணுன்ற ஒரு பிரஷர் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அந்த பிரஷர் வந்துடுத்து நான் கண்டிப்பாக நானும் வேலைக்கு வெளியில் போய் வேலையை சேர்றேன்னு சொல்லி அந்த பெண்மணியும் வெளியில் சென்று ஏதோ ஒரு வேலையில் சென்று சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 2 வருடங்கள் ஓடிவிட்டன. அவரும் எல்லா சிகிச்சையும் பெற்று உடம்பு தேறி பழையபடி நடக்க ஆரம்பித்து மீண்டும் வேலைக்கு சேரலாம் என்று அவரை டாக்டர்கள் அனுமதிக்கிறார்கள் என்றால் விபத்து நடப்பதற்கு முன்னால் அவர் 20,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அவரும் மீண்டும் வேலையை சேரும் பொழுது அவருடைய பழைய 20,000 ரூபாய் வருமானம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு மீண்டும் வருகிறது. இது இடைப்பட்ட 2 வருடத்தில் இவருடைய மனைவி அவரும் ஏதோ ஒரு வேலையை சேர்ந்து 7,000-8,000 என்று சம்பாதிக்க ஆரம்பித்துட்டு இருப்பார். ஆக இப்பொழுது கணவருடைய பழைய வருமானம் 20,000-20,000, இந்த மனைவியினுடைய புதிய வருமானம் 7,000-8,000 சேர்ந்து குடும்பத்துக்கு மொத்த வருமானம் 27,000-28,000 உயர்கிறது. ஆக கணவருக்கு விபத்து என்ற ஒரு நெருக்கடி, வீட்டோடு இருந்தாலே போதும் என்று திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்ப தலைவியை வெளி மார்க்கெட்டுக்கு அழைத்து வந்து அவரையும் வேலை செய்கின்ற ஒரு பெண்மணியாக மாற்றுகிறது என்றால் அந்த நெருக்கடி அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நெருக்கடியே வராமல் இருந்தால் அவர் தொடர்ந்து சமையல் செய்து கொண்டு இருக்கின்ற குடும்ப தலைவியாக தான் இருந்திருப்பார், ஒழிய சம்பாதிக்கின்ற பெண்மணியாக மாறியே இருக்க மாட்டார். நெருக்கடி எப்படி நமக்கு ஒரு வாய்ப்பாக மாறுகிறது என்று சொன்னேன், ஆனால் அதனுடைய எதிர்மறையும் உண்மை. அதாவது வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினால் அதுவே நெருக்கடியாக மாறும் என்பதும் அதுவும் உண்மை. இப்பொழுது சேலரிடு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்ற ஒருவருக்கு தொழில் செய்ய வேண்டும், அதில் ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம் என்று ஒரு ஆர்வம் வருவதாக வைத்துக் கொள்வோம். அவர் ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டு இந்த ஸ்கீமில் நான் தொழில் நடத்த விரும்புகிறேன், எனக்கு 5 லட்சம் கொடுங்கள் என்று வங்கியில் கடன் கேட்டால் அவருக்கு தகுதி இருந்தால் அவர் அந்த 5 லட்சத்தை கொடுப்பார்கள். அவர் கடன் வாங்குவது சுய தொழில் செய்வதற்காக என்னும் பொழுது அந்த வாங்கிய அந்த 5 லட்சம் ரூபாய் கடனை அவர் அந்த தொழில் செய்வதற்காக மட்டும்தான் அவர் பயன்படுத்த வேண்டும். அப்படி அவர் பயன்படுத்தினார் என்றால் அந்த தொழிலை அவர் முறையாக ஆரம்பிப்பார், அந்த தொழிலை அவர் திறமையாக நடத்தினார் என்றால் இந்த சேலரிடு எம்ப்ளாய்மெண்ட் என்ன வருமானத்தை பார்த்தாரோ அதை விட 10 மடங்கு அதிக வருமானத்தை அவர் இந்த பிசினஸில் பார்க்கலாம். ஆக முன்னை விட அவருடைய பொருளாதார நிலைமை 10 மடங்கு உயரும். அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் கையில் 5 லட்சம் கிடைத்து விட்டவுடனே அவருக்கு மனதில் ஒரு தடுமாற்றம் வருகிறது என்றால், இவ்வளவு பணம் நமக்கு வந்திருக்க, பொண்டாட்டிக்கு நல்ல நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்கள்லாம் பாம்பே டெல்லி காஷ்மீர் டூர் போகணும்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க, இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஆல் இண்டியா டூர் ஒன்று போயிட்டு வரலான்னு அவருக்கு சபலம் தலையெடுத்து மனைவி அழைத்து கொண்டு போய் நகையும் விலை உயர்ந்த துணிமணிகளும் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு டூர் எல்லாம் அடித்து விட்டு வந்தார் என்றால் அந்த 5 லட்சம் ரூபாய் காலி ஆகி விடுகிறது. ஆக தொழில் செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பது உண்மை. ஆனால் அந்த வாய்ப்புக்கு உண்டான முறையான ஒரு அவராமல் வாய்ப்பை அவர் தவறாக பயன்படுத்தும் பொழுது 5 லட்சமும் செலவாகி இறுதியில் அவருக்கு 5 லட்சம் கடன், அந்த கடனை அடைப்பதற்கு வழியில்லை என்ற ஒரு பெரிய நெருக்கடிக்கு அவர் ஆளாகிறார். ஆக வாழ்க்கையில் இதுவும் உண்டு அதுவும் உண்டு. யார் எதை எப்படி சமாளிக்கிறார்கள் என்பது அவரவர்களுக்குரிய அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. அன்னை என்பவர்கள் நமக்கு அன்னை அன்பர்கள் என்ற ஒரே காரணத்தினால் வாழ்க்கையில் இதுவரையிலும் சாதாரண மனிதர்கள் பார்த்திராத பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அன்னை நமக்கு உண்டு பண்ணி நம்மிடம் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நாம் அலர்ட்டாக விழிப்புணர்வோடு குயிக்காக செயல்படுவராக இருந்தால் இப்படி அன்னை நம்மை நோக்கி அனுப்புகின்ற உயர்ந்த வாய்ப்புகளை எல்லாம் முறையாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் பிரமாதமாக நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அதே சமயத்தில் அன்னை அன்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சில வரையறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வரையறைகளுக்குள் நாம் ஒழுங்காக நடந்து கொண்டோம் என்றால் பிரச்சனைகள் எந்த ரூபத்திலும் நம்மை அண்ட விடாமல் அன்னை அவருடைய முழு பாதுகாப்பை நமக்கு வழங்குவார். தேவையில்லாத பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வரவிடாமல் அன்னையின் பாதுகாப்பில் நாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு அன்னை வழங்குகின்ற அரிய பெரிய வாய்ப்புகளை அதற்குரிய ரெஸ்பான்ஸை வழங்கி நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்முடைய நமக்கு இப்பொழுது அமைந்துள்ள வாழ்க்கை என்பது இன்னும் 5-10 வருடங்களில் அடையாளமே தெரியாத அளவிற்கு அவ்வளவு சிறப்பாக மாறிவிடும். அன்னை அன்பர் என்ற பெயர் எடுத்ததற்கு ஒரு சிறந்த நிரூபணமாக நம்முடைய வாழ்க்கையை நாமே அமைத்துக் கொள்ளலாம். ஆகவே அன்பர்கள் எல்லோரும் அன்பராக இருப்பதால் என்னென்ன வாய்ப்புகளை அன்னை அவரை நோக்கி அனுப்புகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனித்து வாய்ப்புகளை எல்லாம் அன்னை அன்பருக்கே உரிய முறையில் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அன்னை வழங்குகின்ற எல்லா அதிர்ஷ்டத்தையும் அமோகமாக நாம் பெற வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை நாம் எல்லாம் எடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்டு சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பண்ணிடலாமா சார்?
குஷன்ஸ் இருக்கான்னு கேளுமா?
யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா இப்ப ரேஸ் பண்ணலாம்.
குஷன்ஸ் இருந்தா கேட்க சொல்லிருக்கேன்.
அந்த ஹேண்ட் ரேஸ் ஆப்ஷன்ல வந்து ராணிப்பேட்டில ஒரு கேள்வி இருக்கு, நீங்க இப்ப கேட்கலாம். உங்க கேள்வியை நீங்க இப்ப கேட்கலாம். ராணிப்பேட்டில இருந்து ஒரு ஹேண்ட் ரேஸ் வந்திருக்கு.
என்னன்னு என்ன பேசுறாங்களா?
இல்ல, ஆடியோ கேட்கல ராணிப்பேட்டில இருந்து.
வேற எங்கிருந்து என்ன கேக்குறாங்க?
வேற ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்ல.
சரி, அப்ப நீ க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஓகே சார். நம்மளுக்கு இன்னைக்கு இந்த முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் அப்படிங்கிற தலைப்புல ஸ்பீச் கொடுத்த திரு அசோகன் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ் எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.